السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, இந்த மாநாட்டை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாநாட்டின் அமைப்பாளர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆலிம் பெருமக்களே மற்றும் சமுதாய தலைவர்களே, முஸ்லிம் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்காகவும் எனக்காகவும் எல்லா மூமின்களுக்காகவும் அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டியவனாக, நேர்வழியை வேண்டியவனாக, அல்லாஹுவின் அருளை வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். உண்மையிலே இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் எனக்கு மிகவும் ஆனந்தம், மிகவும் மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், அல் குர்ஆனோடு தொடர்புள்ள எதுவாக இருந்தாலும், அல்லாஹுவின் வேதத்தோடு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும், அதனுடைய மதிப்பை, அதனுடைய உயர்வை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில்தான் நாம் முழுமையாக பார்ப்போம், முழுமையாக அதை அனுபவிப்போம். இந்த உலகத்திலே பிறந்த முஸ்லிம்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லும் போது, சொர்க்கவாசிகள் எல்லாம் அவர்களுடைய தகுதிகள் முடிவு செய்யப்பட்டவர்களாக சொர்க்கத்திற்குள் செல்வார்கள். யார் சொர்க்கத்திற்குள் செல்கிறார்களோ அவர்கள் அந்த சொர்க்கத்திலே என்ன தகுதியிலே, என்ன தரஜாவிலே இருப்பார்கள் என்று முடிவு செய்யப்பட்டு சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் குர்ஆனை ஓதி அறிந்து மனப்பாடம் செய்த அறிஞர்களை தவிர, குர்ஆனை ஓதி அறிந்து அவற்றை மனப்பாடம் செய்து அதன்படி நடந்த நல்லறிஞர்களை தவிர, இவர்களை பொறுத்தவரை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், நமது இறைவன் யாரை இன்று நாம் பார்க்காமல் வணங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த ரப்பு நாளை மறுமையிலே அந்த அறிஞர்களை பார்த்து சொல்லுவான். அந்த அறிஞர்களிடத்திலே நேரடியாக ரப்பு பேசுவான். எப்படி நபி மூசாவிடத்திலே பேசினானோ அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எப்படி இறை தூதர்களிடத்திலே பேசினானோ அப்படி அந்த ரப்பு அவர்களிடத்திலே சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இக்ரா, இக்ரா, வர்தகி, வரத்தில், கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா ஃபின்ன மன்சிலதக் இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா. ஓது. எப்படி சொல்லுவான்? ஓது, இக்ரா, ஓதுவீராக, உயர்ந்து கொண்டே செல்வீராக, அழகாக ஓதுவீராக, தர்த்தீல், முறையாக ஓதுவீராக, நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக, சிந்தித்து புரிந்து ஓதுவீராக. குர்ஆன் ஓதக்கூடிய முறை, அதை ரசித்து ஓத வேண்டும், அதை புரிந்து ஓத வேண்டும், அதனுடைய கருத்துகளோடு ஒன்றி ஓத வேண்டும், அழ வேண்டிய இடங்களில் அழ வேண்டும், அல்லாஹுவிடத்திலே ரஹ்மத்தை வேண்ட வேண்டிய இடங்களிலே அல்லாஹுவிடத்திலே ரஹ்மத்தை வேண்ட வேண்டும், பாவ மன்னிப்பும் அல்லாஹுவிடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பும் தேட வேண்டிய அதாபுடைய தண்டனையின் நரகத்தின் வசனங்கள் வரும்போது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி ஓத வேண்டும். கட்டளைகள் வரும்போது அதை புரிந்து இதன்படி நான் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுதலோடு ஓத வேண்டும். விலக்கல்கள் தடைகள் வரும்போது, பாவங்கள் வரும்போது, அல்லாஹ்வே இந்த பாவத்திலிருந்து, உனக்கு பிடிக்காத இந்த செயலிலிருந்து, இந்த கேவலமான சைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. அப்படி ஒருவேளை வாழ்க்கையிலே எப்போதாவது அந்த தடுக்கப்பட்ட பாவத்திலே சிக்கியிருந்தால் அதை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நீ தடை செய்த பாவத்தை செய்துவிட்டேனே, மறுமையில் என்னை தண்டிக்காதே, மறுமையில் என்னை கேவலப்படுத்தாதே, மக்களுக்கு முன்னால் என்னை இழிவுபடுத்தி விடாதே, எனது பாவங்கள் எது எழுதப்பட்டு பாவங்களால் ஏடுகள் நிரப்பப்பட்டு எனது ஏட்டை இடதுகையிலே கொடுத்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து ஓத வேண்டும். வரத்தில் அல்லாஹ் சொல்லிய அந்த கட்டளை, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, யாருக்கு சொன்னான்? அகிலங்களின் ரஹ்மத், அகிலங்களின் அற்கொடை, நேர் வழிகாட்டி அல்லாஹ்வின் அருளாக உலக மக்களுக்கு மட்டுமல்ல அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளுக்கும் ரஹ்மத்தாக வந்த ரசூல்மார்கள், இறை தூதர்கள், உலக படைப்புகளுக்கெல்லாம் தூதராக, உலக படைப்புகளுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அப்படித்தான் ஓதும்படி அல்லாஹ் சொல்கிறான். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நபியே நீங்கள் இரவிலே எழும்போது உங்கள் தொழுகையிலே குர்ஆனை அழகிய முறையில், மென்மையாக, நளினமாக, அமைப்பாக, அழகாக ஓதுங்கள். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, وَلَا تَجْهَرْ بِصَلَاتِكَ وَلَا تُخَافِتْ بِهَا وَابْتَغِ بَيْنَ ذَلِكَ سَبِيلًا. படைத்த இறைவன் அல்லாஹ் யாருடைய பேச்சோ இந்த குர்ஆன்? குர்ஆன் யாருடைய பேச்சு? கலாமுல்லாஹ், கலாமு ரப்பில் ஆலமீன், படைத்த இறைவனாகிய அந்த ரப்பில் ஆலமீனுடைய பேச்சு, நமது மஅபூதுடைய பேச்சு, நமது இலா, நாம் வணங்கக்கூடிய அந்த அல்லாஹுடைய பேச்சு, அவன் பேசிய பேச்சு. ஜிப்ரீலின் மூலமாக அலைஹி ஸலாத்து வஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தின் மீது இறக்கப்பட்ட பேச்சு. எங்கே இறக்கப்பட்டது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து எடுக்கப்பட்டு அல்லாஹுடைய அந்த பேச்சு ஜிப்ரீலினுடைய கையிலே கொடுக்கப்பட்டு ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு, தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத் லா யாதீஹில் பாத்தில் மின் பைன யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத். பொய் கலக்க முடியாத வேதம், அசத்தியம் சேர முடியாத வேதம், பாதுகாக்கப்பட்ட வேதம். வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய பேச்சு அல்ல இது. அவன் இதை திருட முடியாது, அவன் இதிலே குளறுபடிகளை செய்ய முடியாது. அந்த ஷைத்தானின் ஊசலாட்டங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்ட பேச்சை ஜிப்ரீல் கொண்டு வருகிறார். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், எப்படி சொல்கிறான் பாருங்கள், குர்ஆனை எப்படி சொல்கிறான் ரப். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் தி குவத்தின் இந்ததில் அர்ஷி மகீன். கொஞ்சம் சபரா, தண்ணி மட்டும் கொடுத்துக்கணும், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், அல்லாஹ் பேசிய இந்த பேச்சை அல்லாஹ் சொல்லுகின்றான். என் கண்ணியத்திற்குரிய மாணவர் சுமந்து வந்த பேச்சு என்று சொல்கிறான். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் தி குவத்தின் இந்ததில் அர்ஷி மகீன் முத்தாஇன் ஸம்ம அமீன். அவர் யார்? பலமிக்க வானவர், அவர் மறக்க மாட்டார், அவரிடத்திலே ஷைத்தான்கள் விளையாட முடியாது. வானவர் மட்டுமல்ல, வானவர்களின் தலைவர் அவர். தி குவத்தின் இந்ததில் அர்ஷி மகீன், அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருக்கக்கூடிய, எங்கே அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த ரப்பிடத்திலே கண்ணியம் மிக்கவர். எந்த வானவர் மூலமாக அல்லாஹ் இறக்கினானோ அந்த வானவர் கண்ணியத்திற்குரியவர். எந்த தூதர் மீது அல்லாஹ் இறக்கினானோ அந்த தூதர் கண்ணியமிக்கவர், அந்த தூதர் கண்ணியமிக்கவர். எந்த புத்தகம், எந்த வேதம், எந்த கிதாப் இறக்கப்பட்டதோ அந்த வேதம் கண்ணியத்திற்குரியது. கரீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கிதாபுன் கரீம், கண்ணியத்திற்குரிய வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வேதத்தை மனனம் செய்தவர்கள், அந்த வேதத்தை ஓதியவர்கள், படித்தவர்கள், அதன்படி வழி நடந்தவர்கள், அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வேதத்தை ஓதுவதற்கும் புரிவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் இடையிடையே சில செய்திகளை சொல்லிக்கொண்டே செல்கிறேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். இன்று முஸ்லிம் சமுதாயம் ஏன் இந்த வேதத்தை விட்டு இவ்வளவு தூரம் சென்றிருக்கிறது? இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த அல்லாஹ்வின் வேதத்தை விட்டு ஏன் இவ்வளவு தூரம் சென்றிருக்கிறது? இந்த வேதத்தை முறையாக படிக்கின்ற மக்கள் எங்கே? இதன் அத்தியாயங்களை மனப்பாடம் செய்தவர்கள் எங்கே? இதன் வசனங்களை சிந்தித்தவர்கள் எங்கே? இந்த வேதத்தை இரவு பகலாக காலை மாலையாக ஓதக்கூடியவர்கள் எங்கே? எந்த ஒரு சமுதாயம் அல்லாஹுவின் வேதத்திலே வழி தவறிவிட்டார்கள், வேதத்தை புரட்டிவிட்டார்கள், வேதத்தை மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த சமுதாயத்தை பாருங்கள். அவர்களுடைய சிறு குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த அந்த மூதாட்டியோ அல்லது வயதானவரோ அவர்கள் கைகளிலே பாருங்கள், புரட்டப்பட்ட மாற்றப்பட்ட அந்த வேதத்தின் பிரதிகளை வைத்துக் கொண்டு இரவும் பகலுமாக காலை மாலையுமாக படித்துக் கொண்டு அதை பற்றி வகுப்புகள் நடத்திக் கொண்டு பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த புரட்டப்பட்ட வேதத்தின் அத்தியாயங்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை அத்தியாயங்கள், எந்த வசனங்கள், எந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் ஒரு சாதாரண பையன் கூட, சிறுவன் கூட அவர்களிலே தெரிந்து வைத்திருக்கிறான். அவர்களிடத்தில் பேசும் போது உங்களுக்கு இது தெரியும். ஆனால் கொஞ்சம் கவலையாக இல்லையா? இத்தனை சகோதரிகள், தாய்மார்கள், இத்தனை சகோதரர்கள், குர்ஆனுடைய 144 அத்தியாயங்களின் பெயர்கள் யாருக்கு தெரியும்? சூரத்துல் மாயிதாவை எடுங்கள் என்றால் எத்தனை பேரால் அந்த மாயிதா எத்தனாவது அத்தியாயம் என்று தெரியும்? சூரத்துல் மாயிதா என்று சொன்னால் அது என்ன சூரா என்று கேட்பார்கள். எத்தனாவது பாகத்திலே இருக்கிறது, எத்தனாவது பக்கத்திலே இருக்கிறது என்று கேட்பார்கள். சூரத்துல் ஆராஃப், சூரத்துல் அனாம், இப்படி குர்ஆனுடைய அந்த அத்தியாயங்களின் பெயர்கள் யாருக்கு தெரிகிறது? பாருங்கள், ஏன் அன்றாடம் ஓதுகின்றோமே சூரத்துல் ஃபாத்திஹா, இதனுடைய 7 வசனங்களின் பொருள்களை சரியாக ஒரு ஆதாரபூர்வமான தர்ஜமாவை பார்த்து படித்து மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? வீட்டிலே பிள்ளைகளுக்கு இதற்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறதா? சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனுடைய 112 சூரா, ஒரு சிறிய சூரா, ஆனால் இதனுடைய மகிமை, இதனுடைய உயர்வு, இதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுத்த அந்த கண்ணியம், அந்த மதிப்பு என்ன? இன்னஹா லதஅ்திலு ஸுலுஸல் குர்ஆன், இது குர்ஆனுடைய 1/3 பகுதிக்கு சமமானது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், இரவிலே தூங்கும் போது குர்ஆனிலே 1/3 பகுதியை ஓதிவிட்டு நீங்கள் தூங்க முடியுமா என்று கேட்கிறார்கள். தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, 10 ஜுஸுக்களை இரவிலே ஓதிவிட்டு தூங்குவதென்றால் எப்படி என்று கேட்கும் போது, உங்களுக்கு தெரியாதா, குர்ஆனுடைய இந்த சூரா குர்ஆனிலே 1/3 சமமானது என்று சொல்லும் போது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எவ்வளவு கருத்துகளை, எவ்வளவு ஏகத்துவத்தின் தௌஹீதின் ஞானங்களை இந்த சூரா தனக்குள்ளே கொண்டுள்ளது. இந்த சூரா
இனி பேசிட்டீங்கன்னா வெளியே அனுப்பிடுவோம், கொடுத்த பரிசு அப்புறம் வாங்கிப்போம், நல்ல புள்ளைன்னு சொல்லிடுவோம். சரியா?
اللهم صل على حبيبك ورسولك محمد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு அருமையான நிகழ்வு ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. தோழர்கள் ஜிஹாதுக்கு சென்றார்கள். அந்த காலத்திலே ரசூலுல்லாஹுடைய உம்மத்திலே, ரசூலுல்லாஹுடைய அந்த சஹாபாக்களிலே கண்ணியம் யாருக்கு தெரியுமா? கண்ணியம் யாருக்கு தெரியுமா? உயர்ந்த குலத்தில் பிறந்தவருக்கு அல்ல, அழகான முகம் உடையவருக்கு அல்ல, செல்வம் நிறைந்தவருக்கு அல்ல, குர்ஆனை அதிகம் மனப்பாடம் செய்தவருக்கு தான் ரசூலுல்லாஹுடைய உம்மத்திலே, ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களிலே அதிகமான கண்ணியம். இன்று தலைகீழாக இருக்கிறது சமுதாயம். யாரை இன்று ஒரு மிஸ்கீனாக பார்க்கிறது என்று சொன்னால், குர்ஆனை மனப்பாடம் செய்த ஆலிமை, அதற்கு ஊழியம் செய்யக்கூடிய அந்த இமாமை ஒரு மிஸ்கீனாக பார்க்கிறது. சமுதாயத்திலேயே பாவப்பட்ட மக்கள் யார் என்றால் அவர்களைத்தான் சொல்லலாம். காரணம் என்ன? அவர்களுடைய பேச்சு எடுபடாது, அவர்களுக்கு சமுதாயம் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுப்பதில்லை. வேறு ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்லி வந்தேனே, அந்த சமுதாயம் அவர்களுடைய அறிஞர்களுக்கு, அவர்களுடைய பாதிரிகளுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தின் காரணமாகத்தான் அந்த சமுதாயம் உலக மக்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று முஸ்லிம் சமுதாயம் தங்களது அறிஞர்களை இழிவுபடுத்துவதால், கேவலப்படுத்துவதால், அவர்களை மதிக்க வேண்டிய முறையில் முறையாக மதிக்காத காரணத்தால் இந்த சமுதாயம் மாற்றார்களுக்கு முன்னால் இழிவுபட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் வேதத்தை சுமந்தவர்கள், அல்லாஹ்வின் வேதத்தை கற்றவர்கள், அல்லாஹ்வின் வேதத்துக்காக வாழக்கூடியவர்கள் அவமானப்படுத்தப்படும் போது, அவர்கள் அவமரியாதையாக நடத்தப்படும் போது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எப்படி கண்ணியம் கொடுப்பார்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை அனுப்பினால் அல்லது ஒரு படையை ஜிஹாதுக்கு அனுப்பினால் நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த குழுவிலே குர்ஆனை அதிகம் கற்றவர் யார் என்று கேட்டு அவரைத்தான் இமாமாக, அவரைத்தான் அமீராக, அவரைத்தான் பொறுப்பாளியாக ஆக்குவார்கள். இரண்டு சம்பவங்களை இங்கே சொல்கிறேன். இந்த சம்பவத்திலும் அப்படித்தான். குழுக்கள் கிளம்பும் போது குர்ஆன் அதிகம் ஓத தெரிந்தவர் யார் என்று கேட்கும் போது ஒரு தோழரை குறிப்பிட்டார்கள். அந்த தோழரையே அமீராக இமாமாக ஆக்கிவிட்டார்கள். ஜிஹாதிலே சென்று செல்கிறார். அவரிடத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு, ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு. அவர் ஓதுவது அவ்வளவு அழகாக இருக்கும். அவர் தொழ வைக்க நின்றுவிட்டால் அழகாக குர்ஆன் ஓதுவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதற்கு பின்னால் ஒரு சூராவை ஓதிவிட்டு அவர் ருக்கு செய்ய வேண்டும். ஆனால் அந்த சூராவோடு அவர் நிறுத்திக் கொள்ள மாட்டார். என்ன செய்வார்? அந்த சூராவோடு எப்போதும் சூரத்துல் இஹ்லாஸையும் சேர்த்து ஓதுவார். என்ன செய்வார்? இப்ப உதாரணத்திற்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார், பிறகு சூரத்துல் ஆலா ஓதினார், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. அதை முடித்தவுடன் அவர் ருக்கு செய்ய மாட்டார். சூரத்துல் இஹ்லாஸை ஒரு முறை ஓதிவிட்டு ருக்கு செய்வார். இரண்டாவது ரக்அத்திலும் அப்படித்தான். இந்த வழக்கம் சஹாபாக்களிலே சிலருக்கு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் அந்த தோழரை அழைத்தார்கள், தங்கள் அமீரை அழைத்தார்கள். சொன்னார்கள், அமீர் அவர்களே, எங்கள் இமாம் அவர்களே, நீங்கள் என்ன இந்த சூரத்துல் இஹ்லாஸை ரொம்ப சின்னதாக நினைக்கிறீர்களா? ஒன்று இதை மட்டுமே ஓதுங்கள், இதுவே போதுமானது, அல்லது வேறு ஒரு சூராவை ஓதினால் அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டியது தானே? ஏன் அதை ஓதியதற்கு பிறகு இந்த சூராவையும் சேர்த்து சேர்த்து ஓதுகிறீர்கள் என்று கேட்டபோது அந்த இமாம் கொஞ்சம் வித்தியாசமான இமாம். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ் அவரை பொருந்து கொள்வானாக. இந்த பாருங்க, இப்படித்தான் நான் தொழு வைப்பேன். இந்த பாருங்க, இப்படித்தான் நான் தொழு வைப்பேன். விருப்பப்பட்டா தொழு வைக்கிறேன், இல்லைன்னா யாராவது தொழு வச்சுக்கோங்க. இது என்னடா வம்பு வளர்க்கிற இமாமா இருக்காங்க. விளக்கம் கேட்டா சொன்னா இவர் இப்படி பேசுறாரு என்று சொல்லி வேற யாரையாவது இமாமா நிக்க வைக்கலான்னு பார்த்தா மக்கள்ல யாருக்குமே பிடிக்கல. ஏன்? இவரை மாதிரி அழகான முறையிலே குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் வேற யாரும் இல்லை. எல்லாரும் விரும்புகிறார்கள். கேட்டு வந்தவர்கள் உட்பட இவர்தான் தொழ வைக்க வேண்டும். எங்களிலே வேறு யாரும் எங்களுக்கு இமாமத்து செய்வது பிடிக்கவில்லை, இவரை தவிர. சொல்லி சொல்லி பார்த்தார்கள், அவரும் சொல்லி சொல்லி பார்த்தார். ஒரே வார்த்தை, இப்படி தொழு வைக்கிறதா இருந்தா தொழு வைக்கிறேன், இல்லைனா நீங்க யாரையாவது தொழு வைத்துக் கொள்ளுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தோழர்களுடைய அந்த புரிந்துணர்வை பாருங்கள், அந்த நட்பை பாருங்கள், அந்த பரஸ்பர அன்பை பாருங்கள். சரி, இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். நம்ம இருந்தா என்ன செஞ்சிருவோம், அடுத்த நாள் காலையிலே முத்தவள்ளி லெட்டர் அனுப்பிடுவார். இப்ப லெட்டர் கூட அனுப்புறது கிடையாது, இமாம் சாப் நீங்க வீட்டுக்கு போங்கன்றுவாங்க. நான் சொல்லி நீங்க கேட்கலையா, நாங்க சொல்லி நீங்க கேட்கலையா, நீங்க ஊருக்கு போங்க. இப்படித்தான் இன்று தமிழ்நாட்டிலே இமாம்களுடைய நிலை இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் சேர்க்கப்படலாம், எப்போது வேண்டுமானாலும் வெளியாக்கப்படலாம். எந்த அளவு இமாம்களை இந்த சமுதாயம் நடத்துகிறது என்று சொன்னால், ஒரு சில நிகழ்ச்சிகளில் அந்த மஸ்ஜிதிலே ஒரு தொழுகையாளியாக நான் இருந்து பார்த்ததை சொல்கிறேன். அந்த இமாம் அவர்கள், அல்லாஹ் அவருக்கு கருணை புரியட்டும், அப்போது நான் என் மதரசாவிலே படிக்கின்ற மாணவனாக இருந்தேன். அப்போது நான் நினைத்தேன், யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாது என்று. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எந்த பள்ளியிலையும் இமாமா போறதுக்கு பயமா இருக்கு. என்ன நடந்தது அங்கே? அந்த இமாம் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், முஸ்லிம்களே வட்டி வாங்காதீர்கள் என்று பேசினார். என்ன பேசினார்? முஸ்லிம்களே வட்டியின் பக்கம் செல்லாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், இது அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு ஒரு நிகரான ஒரு பாவம், இது பயங்கரமான பாவம், இது இந்த குற்றமும் இதை செய்பவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். இரண்டாவது சொன்னார், முஸ்லிம்களே கபர் வழிபாடுகள் செய்யாதீர்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர யாருக்கும் சுஜூது செய்யாதீர்கள், நீங்கள் நல்லவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், ஜியாரத்துக்கு சென்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை கேளுங்கள், அங்கே சென்று தவாஃபு செய்யாதீர்கள், அங்கே சென்று நேர்ச்சி செய்யாதீர்கள் என்றுதான் சொன்னார். இவ்வளவுதான் பயன் நடந்தது. முத்தவள்ளி எழுந்திருத்தார், இமாம் உக்காரியா அப்படின்னார். சுப்ஹான், ஜும்மாவுடைய பயன் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை ஜும்மா பயன் செய்ய விடாமல் அதோடு நிறுத்தினார்கள். பிறகு மக்கள் எல்லாம் பாவப்பட்டவர்கள் சொன்னார்கள், முத்தவள்ளி அவர்களே, இப்படி பாதியிலே நிறுத்தி அனுப்பிட்டீங்கன்னா தொழுகு வைக்கணுமே, அப்புறம் ஹுத்துபா ஓதணுமே, என்ன செய்யறது, குறைஞ்சபட்சம் ஹுத்துபா ஓதி தொழுகு வச்சவனையாவது ஊருக்கு அனுப்புங்க. அந்த அளவுக்கு தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம். கடைசியிலே நான் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன், இமாம் அவர்கள் அதோடு பயன் நிறுத்தப்பட்டு அவர்கள் ஹுத்துபா ஓதி தொழுகை நடத்தினார்கள். அப்படியே அவரை எப்படி மிலிட்டரி குற்றவாளிகளை அழைத்து வருவது போன்று அப்படியே ரூமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய துணிமணிகளை எல்லாம் அப்படியே ஒரு பையிலே போட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சின்ன ஹதியாவை கொடுத்து பஸ் ஸ்டாண்டிலே கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். பார்த்தீர்களா? சமுதாயம் குர்ஆனை கற்ற அறிஞர்களுக்கு, சத்தியத்தை பரப்பக்கூடிய மக்களுக்கு, ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த உம்மத்துக்கு நேர்வழியை சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை, கொடுக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை பாருங்கள். எப்படி இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான்? திரும்ப வருவோம். இப்படிதான் நடந்தது. பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், எது வேண்டுமானாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். இந்த ஒரு அணுகுமுறைக்கு நாம் வர வேண்டும். இயக்கங்கள் பல இருக்கலாம், சங்கங்கள் பல இருக்கலாம், ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய அமைப்பில இருந்து கொண்டு அழகிய முறையில அழைப்பு பணி செய்யலாம், சமுதாய பணிகள் செய்யலாம். ஆனால் நமக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்க வேண்டும், சமூக ஒற்றுமை இருக்க வேண்டும். அவரவருடைய வாதங்களை அவரவர்களுடைய இடத்திலே ஆதாரங்களோடு பேசி அழகிய முறையில தீர்த்து கொள்ளலாம். ஆனால் என்ன நடக்கிறது? எந்த ஒன்றாக இருந்தாலும் வீதியிலே இறங்கி சண்டை, ஒருவர் ஒருவரை மாற்றார்களுக்கு முன்னால் விமர்சனம் செய்யும் போது ஏற்படக்கூடிய இழிவு என்ன? நமது பலவீனம் ஏற்படுகிறது. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்கு, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற்றார்களுக்கு தெரியும் போது, இவர்களெல்லாம் பிரிந்து போனவர்கள், இவர்களை எதுவும் செய்யலாம், இவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லாத காரணத்தால் இவர்கள் நம்மை எதிர்க்க முடியாது என்ற பலவீனத்தை அவர்கள் அறிந்து கொண்டு, யாரை பார்த்து கோடைகள் என்று சொன்னானோ, அல்லாஹ் குறிப்பிட்டானோ, அவர்கள் இன்று நம்மை எதிர்க்க தயாராக கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பிரச்சனை வருகிறது. திரும்ப வரும்போது அந்த பிரச்சனை வருகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அந்த தோழரை அழைக்கிறார்கள். தோழரே, உங்களை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது, உங்களை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது என்ன என்று கேட்கிறார்கள். இவ்வளவு அழகான ஒரு அணுகுமுறை பாருங்கள். தலைவர்களாக இருப்பவர்கள் சமுதாயத்தின் பொறுப்பு வகிப்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய கண்ணியமான முறையை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அந்த தோழர் என்ன சொல்கிறார் பாருங்கள், எவ்வளவு அடக்கத்தோடு பதில் சொல்கிறார் பாருங்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹா ஸிஃபத்துல்லாஹ், இன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான், உஹிப்பு அன் அக்ரா பிஹா. அல்லாஹுவின் தூதரே, இந்த சூரத்துல் இக்லாஸ் ரஹ்மானுடைய பண்புகளை தன்னில் கொண்டதாக இருக்கிறது. ரஹ்மான் அளவற்ற அருளாளனுடைய அந்த குணங்களை, பண்புகளை, தன்மைகளை தன்னில் கொண்டதாக இருக்கிறது. இதை நான் நேசிக்கிறேன் அல்லாஹுவின் தூதரே. எதை நேசித்தார்கள்? குர்ஆனை நேசித்தார்கள். எதை நேசித்தார்கள்? குர்ஆனின் சூராக்களை நேசித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பிள்ளைகள் எல்லாம் குர்ஆனின் பக்கம் வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். இன்று சமுதாயம் எவ்வளவு சீரழிகிறது தெரியுமா? ஒரு இடத்திலே புரோகிராமுக்கு சென்றால் மேடை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மேடையை பார்த்துவிட்டு பல முஸ்லிம் சிறுவர்கள் அங்கே சினிமாவின் பாட்டுகளை பாடி நடனம் ஆடுகிறார்கள். பார்த்த ஆர்க்க அறிஞர்களும் பொதுமக்களும் சமுதாயத்தின் நிலையை நினைத்து வெம்ப வேண்டிய, சமுதாயத்தின் நிலையை நினைத்து கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையாக ஆகிவிட்டது. அந்த அளவிற்கு சினிமாக்களின் கலாச்சாரம், அதன் நடிகர் நடிகைகளின் கலாச்சாரம் இந்த சமுதாய மக்களை கப்பிக் கொண்டிருக்கிறது. கடுமையான மோசமான தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நமது கலாச்சார அந்த ஒழுக்கத்தை சீரழித்து அனாச்சாரங்களை, அசிங்கங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சினிமா துறையைச் சேர்ந்த இந்த நடிகர்களும் நடிகர்களும் நமது சமுதாயத்தின் அந்த ஆடைகளை, அந்த சமுதாயத்தின் அந்த அமைப்பை நிர்மாணிக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களின் ஆடையை பாருங்கள். முஸ்லிம் சிறுவர்கள், முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் வாலிபர்கள் உடுத்தக்கூடிய ஆடைகளை பாருங்கள். இந்த ஆடைகளையா நமது சமுதாயம் அணிந்து வந்தது? கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கேவலமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவனை, ஒரு சிலை வணங்கியை, ஒரு மஜூசியை, ஒரு முஷ்ரிக்கை பார்த்தாலும், ஒரு முஸ்லிமை பார்த்தாலும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இவனுடைய ஆடையும் இவனுடைய ஆடையும், இவனுடைய முகமும் இவனுடைய முகமும், இவனுடைய அங்க அடையாளங்கள் அப்படியே முஷ்ரிக்காக இருக்கிறது. இதனால் என்ன ஏற்பட்டது? ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு முஸ்லிமான பெண்ணோடு ஒருவர் செல்லும் போது அந்த பெண்ணை முஸ்லிம் என்று அடையாளம் காணுகிறோம். ஏன்? ஒரு பெண்ணை முஸ்லிம் என்று அடையாளம் காணுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த பெண்ணுடைய ஹிஜாப், அந்த பெண்ணுடைய பாதுகாப்பான பருதாவுடைய அந்த ஆடை இருக்கிறது. அந்த பருதாவுடைய பெண்ணோடு ஒரு ஆண் செல்லுகிறார். ஒரு ஆண் அந்த பருதாவுடைய பெண்ணோடு செல்லும் போது இந்த சமுதாயத்தில் என்ன நடக்கிறது, என்ன செய்ய முடிகிறது? அந்த பெண்ணோடு செல்லக்கூடியவர் முஸ்லிமா காஃபிரா என்று பிரித்தறிய முடியுமா? இன்று ஒரு காஃபிர் முஸ்லிமான பெண்ணோடு துணிவாக செல்வதற்கு என்ன காரணம்? முஸ்லிம் இளைஞர்கள் காஃபிர்களாக ஆடையிலே மாறிவிட்டார்கள். ஆடையால் காஃபிர்களாக, ஆடையால் முஷ்ரிக்குகளாக மாறிவிட்டார்கள். எனவே ஒரு முஸ்லிமான பெண்ணோடு, ஒரு முஸ்லிமான பெண் ஒருவரோடு செல்லும் போது அந்த ஆண் முஸ்லிமா இல்லையா என்று பிரித்தறிய முடியவில்லை. இவனுக்கும் தாடி இல்லை, அவனுக்கும் தாடி இல்லை, இவனுக்கும் தொப்பி இல்லை, அவனுக்கும் தொப்பி இல்லை. ஆடை முஸ்லிம்களுடைய அந்த கலாச்சார ஆடை, தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் என்றால் என்ன ஆடை அணிவார்கள், என்ன ஆடை அணிந்து வந்தார்கள், கலாச்சார ஆடையும் இல்லை. கிறிஸ்துவனை பார்த்தால் எப்படியோ, ஒரு கிறிஸ்துவன் சர்ச்சுக்கு சென்றால் எப்படி இருப்பானோ, அல்லது ஒரு இந்து கோயிலுக்கு சென்றால் எப்படி இருப்பானோ, அப்படித்தான் இவனுடைய ஆடையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவனோடு செல்லும் போது, அவன் முஸ்லிமாக, முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு அப்படி செல்லும் போது, அந்த பெண் நாளை அதே போன்று ஒரு காஃபிரோடு செல்லும் போது என்ன செய்ய முடிகிறது? அடையாளம் காண முடிகிறதா? இன்று சமுதாயத்திலே ஏற்பட்ட ஒழுங்கீனங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எல்லா பெண்களையும் சொல்லவில்லை. அல்லாஹ் நமது சமுதாயத்திலே பத்திரித்தனம் உள்ள, ஒழுக்கம் உள்ள பெண்களை நிறைய வைத்திருக்கிறான். வழி தவறிய பெண்களையும் அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவானாக, அல்லாஹ் அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வருவானாக. ஏன் அவர்களுக்கு அந்த துணிவு ஏற்பட்டது? ஒரு ஹிஜாப் அணிந்த பெண் ஒரு அந்நிய மதத்தைச் சேர்ந்த காபிரோடு சமுதாயத்தின் தெருக்களிலே முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஊருக்கு நடுவிலே துணிவாக செல்வதற்கு அவளுக்கு ஏன் துணிவு ஏற்பட்டது என்று சொன்னால், நான் யாரோடு செல்கிறேன் அவன் முஸ்லிமா காபிரா என்று இந்த சமுதாயத்தால் பிரித்தறிய முடியாது, அடையாளம் காண முடியாது. நான் எனது அண்ணனோடு செல்கிறேனா அல்லது அந்நிய ஆணோடு செல்கிறேனா, ஒரு முஸ்லிமோடு செல்கிறேனா ஒரு காபிரோடு செல்கிறேனா என்று இவர்களால் அடையாளம் காண முடியாது. ஏனென்றால் காபிரும் முஸ்லிமும் அடையாளம் அலங்காரத்தாலும் தோற்றத்தாலும் சமமாக ஆகிவிட்டார்கள். எனவேதான் இந்த துணிவு பிறந்திருக்கிறது. இன்னும் ஒரு காரணம் என்ன? பாவங்களை பார்த்து பார்த்து வாழ்ந்தவர்கள் சினிமா கலாச்சாரத்திலே காதல் என்ற அந்த கதாபாத்திரத்தை ஆண்கள் பெண்கள் வெட்கமில்லாமல் பழகுகின்ற அந்த கலாச்சாரத்தை, அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு பழகுகின்ற கலாச்சாரம், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சினிமா ஆரம்பத்திலே ஒரு நடிப்பாக ஆரம்பத்திலே ஒரு பொழுதுபோக்காக உருவாக்கப்பட்டு இன்று எந்த அளவு இந்த சமுதாயத்திலே உருமாறி இருக்கிறது என்றால், அத்தனை அசிங்கங்களையும் சமுதாயத்திலே பரப்ப வேண்டுமா? சமூக சீர்கேடுகளை சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா? அனாச்சாரங்களையோ அநியாயங்களையோ அக்கிரமங்களையோ ஒழுங்கீனங்களையோ இந்த சமுதாயத்திற்கு போதிக்க வேண்டுமா? அதை 4 மனிதர்களை கொண்டு 4 பெண்களை கொண்டு ஒரு கேமராவில் படம் எடுத்து ஒரு திரையிலே பரப்பிவிட்டால் போதும், இந்த சமுதாயத்திற்கு அதை போதித்து விடலாம். என் அன்பிற்குரியவர்களே, உங்களிடத்திலே நான் ஒன்று கேட்கிறேன். அல்லாஹ்வின் வேதத்தை அறியாதவர்கள், யாருக்கு ஒழுக்கத்தை பற்றி தெரியாதோ, யாருக்கு ஒழுக்கத்தை பற்றி தெரியாதோ, யாருக்கு ஈமானை பற்றி தெரியாதோ, தக்வாவை பற்றி தெரியாதோ, மார்க்கத்தை பற்றி தெரியாதோ, மறுமையை பற்றி தெரியாதோ, அவர்களுக்கு வேண்டுமானால் இது ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம். அவர்களுக்கு வேண்டுமானால் இது அவர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு நேரத்தை கழிப்பதற்கு ஒரு இன்பகரமான ஒரு நிகழ்ச்சியாக சுவையாக இருக்கலாம். குர்ஆனை நம்பிய நாம், வேதத்தை நம்பிய நாம், எந்த வேதத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்கிறானோ, வகுல் லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். பலர் நினைக்கிறார்கள் ஆண்கள் பெண்களுக்குத்தான் ஹிஜாப் என்று, பல ஆண்கள் நினைக்கிறார்கள் பெண்களுக்குத்தான் ஹிஜாப் என்று. இல்லை என் சகோதரர்களே, அல்லாஹ் முதலாவதாக ஆண்களுக்கு சொல்லுகிறான், ஆண்களே உங்கள் பார்வைகளுக்கு ஹிஜாபை போடுங்கள். இதற்கு ஹிஜாப் அவ்வளவு தூய்மையான மார்க்கம் இது, அவ்வளவு கண்ணியமான மார்க்கம் இது. உடலுக்கு மட்டுமல்ல ஹிஜாப், உங்கள் கண்களுக்கு நீங்கள் ஹிஜாப் போடுங்கள். பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்னலக்கல் ஊலா வலைஸத் லக்கஸ் ஸானியா, உனக்கு முதல் பார்வைதான், இரண்டாவது பார்வை அல்ல. உமக்கு முதல் பார்வைதான், இரண்டாவது பார்வை அல்ல என்று சொன்னார்கள். ஆண்களுக்கு சொன்னார்கள், ஆண்களுக்கு அல்லாஹ் கூறினார், மூமின்களே பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பிறகு என்ன செய்யுங்கள்? வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தங்கள் மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தங்கள் வெட்க உறுப்புகளை காத்துக் கொள்ளுங்கள். மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார். இன்று பார்க்கிறோம் ஒரு முஸ்லிம் வாலிபன், ஒரு முஸ்லிம் வாலிபன் கல்லூரியில் படிக்கும் போது அவனுடைய நிலை என்ன என்று யோசித்து பாருங்கள். பல பெற்றோர்கள் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. பல பெற்றோர்கள் கல்லூரிக்கு அனுப்பிவிட்டோம், அதோடு நமது கடமை முடிந்து விட்டது, பணம் கொடுத்தோம், ஃபீஸ் கட்டினோம், புத்தகங்கள் வாங்கி கொடுத்தோம், ஆடைகள் வாங்கி கொடுத்தோம், ஹாஸ்டலிலே சேர்த்தோம் அல்லது கல்லூரிக்கு அனுப்புகிறோம் என்று இருந்து விடுகிறார்கள். இன்று சமூக சீர்கேடுகளிலே அனாச்சாரங்களிலே ஒழுங்கீனங்கள் மலிந்து விட்ட இந்த சூழ்நிலையிலே ஒரு கல்லூரியிலே சாதாரண டிகிரி, ஒரு பிஏ டிகிரி, ஒரு பேச்சுலர் டிகிரி படிக்கும் போதே பத்துக்கும் மேற்பட்ட பெண்களோடு தொடர்புடையவனாக அந்த மாணவன் மாறிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர, அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தானோ அவர்களை தவிர. ஒரு மாணவன் ஒழுக்கமுள்ளவனாக இருந்தாலும் கூட அவனோடு படிக்கக்கூடிய அந்த சக மாணவிகள், இந்த கோ எஜுகேஷன் என்ற கல்வி இருக்கிறது, இந்த கல்வி முறை இருக்கிறது. காஃபிர்கள் மேலை நாடுகளிலே எல்கேஜியில் கூட கோ எஜுகேஷன் வைக்கக்கூடாது என்ற அளவிற்கு ஐரோப்பிய நாடுகளிலே இன்று குரல் எழும்பிவிட்டது. சிறுவன் கூட ஒரு சிறுமியை பலாத்காரம் செய்கிறான், இச்சையோடு முத்தமிடுகிறான், அந்த அளவுக்கு கெட்டுவிட்ட காரணத்தால் பாலர் பள்ளிகளிலே கூட கோ எஜுகேஷன் கூடாது என்று பெல்ஜியம், நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் உருவாகிவிட்டார்கள். எந்த ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் துப்பிவிட்டார்களோ, எந்த ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் வாத்து எடுக்கிறார்களோ, அந்த கலாச்சாரத்தை இந்த சமுதாயம் நக்க பார்க்கிறது. பாலியல் கல்வி இது வேண்டாம், சமுதாயத்தை சீரழித்து விட்டது. ஒவ்வொரு ஆண்டிலும் அமெரிக்காவிலே மட்டும் குறைந்தது ஒரு லட்சம் 13-16 வயது சிறுமிகள், குறைந்தது 1 லட்சம் சிறுமிகள் அபார்ஷன் செய்யப்படுகிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே. ஐரோப்பிய நாடுகளிலே, லண்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே குறைந்தது 80,000 சிறுமிகள் 13 வயதை அடைந்தவர்கள் அபார்ஷன் செய்யப்படுகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளிலே பள்ளிக்கூடங்களிலே. அங்கே ஒரு கிளினிக், ஒரு டிஸ்பென்சரி இருக்கும். எதற்கு தெரியுமா? உனக்கு இந்த மாதம் மென்சஸ் வரவில்லை என்று சொன்னால் நீ உனது பெற்றோரிடத்தில் சொல்லிவிடாதே, எங்களை அணுகு, பிரச்சனையை சுமூகமாக முடித்து விடுகிறோம் என்று பள்ளி நிர்வாகம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பள்ளி நிர்வாகம் சொல்லுகிறது. கேவலம் அந்த பாலியல் கல்வியை அந்த பிச்சு உள்ளங்களுக்கு போதிக்கும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? அசிங்கம் சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் வகுப்பறையை விட்டு சென்று விட்டால் அதை மாணவர்கள் வகுப்பிலே நடத்தி பார்க்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? திரும்ப வருவோம். அந்த சக மாணவிகள் சினிமாக்களை பார்த்து வாழ்ந்தவர்கள், சீரியல்களை பார்த்து வாழ்ந்தவர்கள், காதல் என்ற பெயரிலே அந்நிய ஆண்களோடு ஓடுவது, அந்நிய ஆண்களோடு பழகுவது, அவர்களோடு பேசுவது, அவர்களோடு தனிமையிலே இருப்பது, இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை, இதெல்லாம் வாழ்க்கையின் உரிமை என்று போதிக்கப்படுகிறது. எது? அசிங்கங்கள், ஆபாசங்கள், அனாச்சாரங்கள், கற்பை விலை பேசுவது, இவையெல்லாம் தனி மனிதரின் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டு தனி மனிதரின் உரிமை என்று போதிக்கப்பட்ட காரணத்தால் ஒரு பெண் யாரோடு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம், எங்கே வேண்டுமானாலும் தனியாக சந்திக்கலாம், இதுதான் பெண் உரிமை என்று தவறான முறையிலே, அசிங்கமான முறையிலே, அநாகரிகமான முறையிலே போதிக்கப்படுகிற அந்த சினிமாவை பார்த்து பார்த்து வளர்ந்த நமது முஸ்லிம் பெண்கள், காஃபிர்களை விட்டுவிடுங்கள், அவர்களுக்கு மார்க்கம் இல்லை, அவர்களுக்கு கொள்கை இல்லை, அவர்களுக்கு வேதம் இல்லை, அவர்களுக்கு நபியின் ஒழுக்கம் இல்லை, அவர்களுக்கு இரையச்சம் இல்லை, மறுமை என்ற ஒரு வீடு அவர்களுக்கு இல்லை, விசாரணை என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை, சொர்க்கம் நரகம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. முஸ்லிம் பெண்கள் நமது சமுதாய சகோதரிகள், முஸ்லிம் பிள்ளைகளோடு மட்டுமல்ல அந்நிய ஆண்களோடு ஓடுகிறார்கள், காதல் என்று சொல்கிறார்கள். ஏன்? இன்றைய காலகட்டத்திலே நிலைமை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாமிற்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். என் தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள், அவர்கள் எங்கே செல்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், யாரோடு அவர்களுடைய தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இறையச்சத்தை அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றை சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செல்போனை மட்டும் கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் திருமணம் முடித்து கணவனை கரம் பிடிக்கிற வரை அவர்களுக்கு இந்த செல்போனை கொடுத்து விடாதீர்கள். வீட்டிலே செல்போன்களை பயன்படுத்துவதற்கு ஒரு கண்டிப்பான ஒரு முறையை வகுங்கள். லேண்ட்லைன் அந்த தொலைபேசி தான் எல்லாம் தொலைபேசி, வீட்டு தொலைபேசி, லேண்ட்லைன், தரை வழி தொலைபேசி. அந்த லயனை தவிர வீட்டிலே வேறொன்றை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அதுவும் குறிப்பாக கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் அவர்கள் நல்லவர்கள் தான். யார்? பெண்கள் நல்லவர்கள் தான். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண் கெட்டவனாக மாறிவிட்டால் அது போன்றுதான், ஒரு பெண் கெட்டவளாக மாறிவிட்டால், ஒரு ஆண் கெட்டவளாக மாறிவிட்டால் நயமாக பேசி எப்படி வேண்டுமானாலும் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கெடுக்கக்கூடிய ஆற்றலை இன்று இந்த தொலைபேசியின் வழியாக பெறுகிறான். சமுதாயத்திலே வழிகட்டு போன, சீரழிந்து போன பெண்களின் பட்டியலை எடுத்து போனால் அவர்களுடைய சீரழிவின் தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பமானது என்று பார்த்தால் இந்த தொலைபேசிதான். இந்த தொலைபேசியின் வழியாகத்தான் வீட்டுக்குள்ளே ஒரு அந்நிய ஆண் உள்ளே வருகிறான், அந்த பெண்ணோடு பேசுகிறான், அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்கிறான், அந்த பெண்ணை வெளியே அழைக்கிறான். இது போன்று ஒரு ஆண் கெடும்போது ஏற பல பெண்களை அவன் கெடுக்கிறான். அப்படித்தான் ஒரு பெண் கெடும்போது. எனவேதான் நம்முடைய மார்க்கம், நமது தீன், அல்லாஹ்வுடைய இந்த கோட்பாடு இந்த தடையை விதிக்கிறது. வகுல்லில் முஃமினீன் யகுல்து மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத், வகுல்லில் முஃமினாத் யகுல்துன் மின் அப்சாரிஹின் வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன். சூரத்து நூரை எடுத்து படித்து பாருங்கள், 24வது அத்தியாயம். என் சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்காக வேண்டிய ஒழுக்கங்களின் பட்டியல்களை அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து நிசாவை படித்து பாருங்கள், 4வது அத்தியாயத்தை படித்து பாருங்கள். சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தை படியுங்கள். சூரத்து அஹ்சாப் 33வது அத்தியாயத்தை படியுங்கள். பெண்களின் ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நீங்கள் கண்களுக்கு பருதா போடுங்கள். பெண்களுக்கும் என்ன சொல்கிறான்? வகுல்லில் முஃமினாத்தி யகுல்துன் மின் அப்சாரிஹின். பெண்களே, உங்கள் கண்களுக்கு பருதா போடுங்கள். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இன்று சில பெண்கள் கொஞ்சம் படித்த உடனே அறிவு கொஞ்சம் முத்தி போயிடுது. எப்படி படித்த உடனே அறிவு வளரணும். அறிவு முத்துறதுனா என்ன? ஒரு தேங்காய் முத்துனா நீங்க வாங்குவீங்களா? ஒரு பழம் முத்தி போச்சுன்னா வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அறிவு புத்தி விட்டது என்று சொன்னால் என்ன? தவறாக சிந்திக்க தூண்டுகிறது, மாற்றமாக சிந்திக்க தூண்டுகிறது. இந்த சமுதாயத்தில் நான் கல்வியை மறுக்கவில்லை, கல்வியை எதிர்க்கவில்லை, கல்வி என்ற பெயரில் இஸ்லாமை எதிர்ப்பதை எதிர்க்கிறேன், அல்லாஹ்வின் சட்டத்தோடு போரிடுவதை எதிர்க்கிறேன். நீ படித்தால், நீ பட்டதாரியாக மாறினால் உனது ரப்புக்கு மாறு செய்வதற்கு அல்ல, உனது ரப்புடைய சட்டங்களை எதிர்ப்பதற்கு அல்ல. நீ ஒரு முஸ்லிம், உனது ரப்புடைய சட்டத்தை பேணி பின்பற்றி அதன்படி நடந்து பிறருக்கு போதிப்பதற்கு. சில படித்த பெண்கள் அல்லது படித்த ஆண்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என்னங்க நீங்க ரொம்ப ஹிஜாபு பர்தா பர்தான்னு பேசுறீங்க? பர்தா போட்ட பெண்களுடைய லட்சணத்தை பாருங்களேன், என்ன சொல்கிறார்கள்? பர்தா போட்ட லட்சணத்தை பாருங்களேன். பர்தா போட்ட பெண்கள் எல்லாம் யோக்கியமா? எத்தனையோ பேர் பர்தாவை எது எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? எப்படி பர்தா போட்டுக்கிட்டு என்னென்ன செய்யறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு கூட்டம் இருக்கு, என்ன நீங்க தாடி வைக்க சொல்றீங்க, தொப்பி போட சொல்றீங்க, தாடி வச்சவங்க எல்லாம் யோக்கியமா? தாடி வச்ச பேர் எவ்வளவு பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா? தொப்பி போட்டவங்க எல்லாம், அவங்களுக்கு தொப்பி போட்டது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு தொப்பி போட்டாங்க. அதனால நான் தொப்பி போட மாட்டேன், அதனால நான் தாடி வைக்க மாட்டேன். எப்படி பேசுகிறார்கள்? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இது இவர்கள் பேசவில்லை, இவர்களின் நாவிலே சைத்தான் பேசுகிறான், இவர்களின் நாவிலே இபிலீஸ் பேசுகிறான். அல்லாஹ்வின் சட்டத்தோடு மார்க்க கலாச்சாரத்தோடு விளையாடுவதற்குண்டான அந்த சைத்தானிய சிந்தனைகளை இபிலீஸ் இவர்களுக்கு ஓதுகிறான். நான் கேட்கிறேன், புர்கா அணிந்தவர்கள், ஹிஜாப் அணிந்தவர்களில் சிலர் தவறாக நடக்கிறார்கள் என்றால், சிலர் தவறாக நடக்கிறார்கள் என்றால், நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள், நீங்கள் கற்புள்ளவர்கள், நீங்கள் சட்டங்களை பேணக்கூடியவர்கள், எனவே உங்களுக்கு ஹிஜாபு தேவையில்லை என்று சொல்வதா, அல்லது ஹிஜாபை பேணி ஒழுக்கமுள்ளவர்கள் ஹிஜாபை இப்படித்தான் பேண வேண்டும், ஹிஜாபை பேணக்கூடியவர்கள் இப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிப்பதா? இப்படி ஹிஜாபை பேணக்கூடியவர்களிடத்திலே ஒழுங்கினத்தை சுட்டி காண்பித்து அதில் உள்ள தவறுகளை களைவதா, அல்லது சிலர் செய்கிற காரணத்தால் எனக்கு ஹிஜாபே தேவையில்லை என்று செல்வதா? தாடி வைத்தவர்களிலே சிலர் தவறு செய்கிறார்கள் என்றால் அந்த தவறை திருத்த வேண்டுமே தவிர, நல்லவனாக இருந்தால் போதும் எனக்கு இந்த ஆடை வெளி தோற்றமில்லை என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது? அவர்கள் சமுதாயத்தை விட்டு வெளியேற நினைக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. சமுதாயத்தின் கலாச்சாரத்தை விட்டு வெளியே செல்ல நினைக்கிறார்கள். தங்களுக்கு அல்லாஹும் ரசூலும் போட்ட அந்த பாதுகாப்பு வளையத்தை மீற நினைக்கிறார்கள். மன இச்சையின் பாதையிலே நடக்க விரும்புகிறார்கள் என்றுதான் சொல்லப்படும். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் அப்படி நமக்கு சொல்லுகிறது. இன்று இந்த சமுதாயத்திலே சினிமாவும் சீரியர்களும் ஆண் வாலிபர்களிடத்திலே பெண்களிடத்திலே இருக்கின்ற அத்தனை வெட்க உணர்வுகளையும் குழி தோண்டி புதைத்து விட்டது. அவர்களுடைய மான உணர்வுகளை, அவர்களுடைய இறை அச்சத்தை அடியோடு வேரறுத்து விட்டது. சமுதாயத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய சீரழிவுகளை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பிறந்ததிலிருந்து குடும்பமாக அதை பார்த்து பார்த்து வளர்ந்து வந்த அந்த வாலிப பெண் என்ன ஆகுவாள்? சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு அம்மா சொல்லிக் கொடுக்கிறாங்க, உனக்கு யாரு ஆடுறது பிடிக்கும்னு கேட்கிறாங்க. ஒரு சிறு குழந்தை இடத்திலே ஒரு தாய் கேட்கிறார், அல்லது ஒரு தந்தை கேட்கிறார், அல்லது ஒரு மாமன் கேட்கிறார். இப்படி கலாச்சாரமாக குடும்பமாக சேர்ந்து சின்ன வயதிலிருந்தே அதை பார்த்து பார்த்து வாழ்ந்து வரக்கூடிய அந்த ஆண் வாலிபன் அல்லது அந்த வாலிபி, அந்த வாலிப பெண் என்ன செய்வாள்? ஓஹோ, இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த பெண்ணு வேற யாரையோடையாவது ஓடி போனதுக்கு பிறகு தலையில மண் அள்ளி போட்டுப்பாங்க. என் புள்ள ஓடி போயிட்டா, என் புள்ள ஓடி போயிட்டா, என் பையன் ஓடி போயிட்டான். நான் ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தேன், அதன் தொடரிலே இதை ஆரம்பித்தேன். முன்பெல்லாம் முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் இஸ்லாத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். இன்று சென்னையினுடைய கெஜெட் புத்தகத்தை பார்த்தால் கண்ணீர் வடிக்க வேண்டும். முஸ்லிம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், அவர்கள் அணிந்த ஹிஜாபுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் தொழுத தொழுகைக்கு என்ன அர்த்தம்? காரணம், உணர்வில்லாமல், புரியுதல் இல்லாமல், விளக்கம் இல்லாமல் அவற்றை எல்லாம் செய்தார்கள் என்றுதான் தெரிகிறது. காலேஜ் படிக்கும் போது பைனல் இயர் முடிச்சிட்டு புள்ள வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா எங்கேயோ போயிட்டான். கடைசியில தேடி 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 போனா புள்ளைய பார்த்தா பொட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஹிஜாபை காணவில்லை, இஸ்லாமிய அடையாளங்களை காணவில்லை. கூப்பிட்டால் எனக்கு நீங்கள் வேண்டாம், ஸ்டேஷனுக்கு சென்றால் எனக்கு அத்தா அம்மா வேண்டாம், மார்க்கம் தீன் என்று சொன்னால் அதுவும் எனக்கு வேண்டாம், இவனோடு நான் இந்துவாகவே ஓடுகிறேன் என்று சொல்கிறார். 20 வயது வரை வளர்க்கப்பட்ட ஒரு முஸ்லிமான பெண் இந்த அளவு செல்கிறாள் என்றால் அவள் மீது குற்றம் இல்லை, அவள் மீது இப்போது உடனடியாக குற்றம் சுமத்தாதீர்கள். யாரை குற்றம் சுமத்துங்கள்? அவர்களுடைய தாய் தந்தையை கசையடி அடியுங்கள். யாரை? யாரை? அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கசையடி கொடுக்க வேண்டும். அந்த முஹல்லாவுடைய முத்தவள்ளிக்கு கொடுக்க வேண்டும். அந்த முஹல்லாவுடைய ஜமாத்துகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு முஹல்லாவிலே ஒரு முஸ்லிமான பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு மார்க்க கல்விக்கு என்ன ஏற்பாடு செய்தீர்கள்? அவளுக்கு இறையச்சத்திற்கு என்ன ஏற்பாடு செய்தீர்கள்? முஹல்லாவிலே எதற்கெல்லாம் கட்டுப்பாடு விதிக்கிறோம், எவ்வளவு கட்டுப்பாடு வைத்திருக்கிறோம்? முஸ்லிம்கள் வீட்டிலே சினிமா பார்க்க கூடாது, டிவிகளிலே அவர்கள் இந்த சீரியல்களை பார்க்க கூடாது. ஏன் கட்டுப்பாடு போடக்கூடாது? தவறான ஒன்றா? எதற்கெல்லாம் கட்டு? 10 ரூபா சந்தா கொடுக்காததுனால ரிஜிஸ்டர் புக்கு தர மாட்டேங்கிறாங்க. 10 ரூபா சந்தா தராததுனால கபிரிஸ்தான்ல மையத்தை அடக்க விட மாட்டேன் என்கிறார்கள், மறுக்கிறார்கள். பெரும்பாவங்கள், எப்படி மது பெரும்பாவமோ, எப்படி விபச்சாரம் பெரும்பாவமோ, எப்படி வரதட்சணை பெரும்பாவமோ, அது போன்று பெரும்பாவம் முஸ்லிம்களுடைய குடும்பங்களிலே அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்கு மஸ்ஜிதிலே ஒரு பொறுப்பு இல்லை, மஸ்ஜிதிலே இதற்கு ஒரு நிர்வாகம் இல்லை. இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். எப்படி அவங்கவுங்க விருப்பம் ஓட முடியும்? நாளைக்கு இந்த சமுதாயம் சீர்கட்டு, இந்த சமுதாயம் சீரழிந்து விடும் போது என்ன செய்வது? அதற்கு பிறகு என்று சொல்கிறோம், மஸ்ஜிதுக்கு வரும்போது தொப்பி போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மஸ்ஜிதுக்கு வரும்போது தொப்பி போட்டுட்டு வாங்கன்னு, சரி நல்ல காரியம் தான். நான் என்ன கேட்கிறேன், அவன் பார்ப்பதெல்லாம் தொப்பி இல்லாத மக்களை, எதிலே? சினிமாவிலே சீரியர்களே, கிறுக்குத்தனமான கிராப் வெட்டி கொண்டிருப்பது, பைத்தியக்காரத்தனமாக முடியை வெட்டி கொண்டிருப்பதும், கேவலமாக அந்த மேற்கட்டிய மக்கள் நாய்களைப் போல மிருகங்களைப் போல தங்களது சிகை அலங்காரம் செய்து கொள்வதை பார்த்து பார்த்து வாழ்ந்து வந்த வாலிபன் தொப்பி அணிவானா? ஆலிம்களை பார்த்தால், சாலிஹீன்களை பார்த்தால், அவர்களின் அறிவுரைகளை கேட்டால் அவனுக்கு தொப்பி மேல ஆசை வரும், அவனுக்கு நல்ல ஆடையின் மீது ஆசை வரும். அப்படித்தானே? யாரை பார்க்கிறார்களோ அவர்களை போன்று, யாரின் மீது அவர்கள் நேசம் கொள்ளுகிறார்களோ அவர்களை போன்று வாழ நினைப்பார்கள். இவன் பார்ப்பதெல்லாம் எப்படி? பைத்தியக்காரனாக நடிப்பவர்களை பார்க்கிறான். இது பாருங்கள், முன்னாடி நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொன்னேன், ஆடை அலங்காரங்களை இன்று நிர்வகிப்பவர்கள் யார், அதை நிர்ணயிப்பவர்கள் யார்? சினிமாக்காரர்கள். அவன் எப்படி பேண்ட் போடுறானோ இவன் அப்படியே பேண்ட் போடுவான். அவன் ரோட்ட கூட்ட மாதிரி போட்டா இவன் ரோட்ட கூட்ட மாதிரி போட்டுவான். அவன், நான் விவரமாக சொல்ல விரும்பவில்லை, இந்த ஒரு நாடு ஒன்று இருக்கு, அந்த நாட்டில் மாடு மேய்க்கிறவங்க, அந்த நாட்டில் எருமை மாடு மேய்க்கிறவங்க, அந்த நாட்டில் உள்ள அந்த காட்டில் உள்ள மக்கள் போடக்கூடிய அந்த ஆடையை இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருங்க? அந்த நாட்டில் உள்ள, ஒரு நாட்டில் உள்ள காட்டு மிராண்டிகள், அந்த நாட்டில் அவங்களுக்கு என்ன பேரு? காட்டு மிராண்டிகள், மாடு மேய்ப்பவர்கள், இவர்களெல்லாம் இடையர்கள் என்று அந்த நாட்டால கல்வி இல்லாதவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களா இல்லையா? அவங்க டிரெஸ் தான் இன்னைக்கு முஸ்லீம் வாலிபர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃபேமஸான டிரெஸ். முன்னாடி எல்லாம் ஆடை உடலை மறைப்பதற்காக உடுத்திக் கொண்டிருந்தார்கள், இன்று அந்த ஆடையை கிழித்துக் கொண்டு உடலை பார் என்று விடுத்துகிறார்கள். ஆடையை கிழித்துக் கொண்டு, முன்னாடி எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொப்புளுக்கு மேல வரைக்கும் பேண்ட் போடுவாங்க, பேண்ட் போடும்போது தைப்பார்கள் சொல்லுவாங்க, தொப்புளுக்கு மேல அந்த பேண்ட் இருக்கும். முன்பெல்லாம் வாலிபர்களுடைய கீழாடை எப்படி இருக்கும்? ரொம்ப கண்ணியமா மேல தூக்கி இருக்கும், கரண்டைக்கு மேல இருக்கும். இன்று பார்த்தால் அவனுடைய பித்தட்டுக்கு கீழே அவனுடைய பேண்ட் இருக்கிறது. பல பள்ளிகளிலே இரண்டாவது சஃபுல அல்லது மூணாவது சஃபுல நாலாவது சஃபுக்கு போயிட்டீங்கன்னா தொழுகையை விட்டுட்டு எட்டி உதைக்கலாமான் ஒரு அவனை, கொஞ்சம் லேட்டா நீங்க ருக்கு சுஜூது போயிட்டா அவனுடைய மர்மஸ்தானங்கள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு கேவலமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாய் யோசித்து பாருங்கள், பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய மனிதன் அவனுடைய ஆடையை பாருங்கள், கசிங்கமா இருக்குது. உனது தாய்க்கு முன்னால் இதை எப்படி அணுகிறாய், உனது சகோதரிக்கு முன்னால் இதை எப்படி அணுகிறாய், எங்க இருக்கு? சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும், கேவலமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. முன்னாடி எல்லாம் ஆடை என்று சட்டை என்று சொன்னால் விசாலமா இருக்கும், எப்படி இருக்கும்? விசாலமா இருக்கும். இன்று எப்படி ஆண்கள் சட்டை விடுத்துகிறார்கள், இதுல வேற இந்த டி ஷர்ட் கலாச்சாரம், பனியன் போட்டுக்கொண்டு வெளியே வருகிறார்கள். ஆனா கலர் பனியன், என்ன பனியன்? கலர் பனியன், காலர் வைத்த பனியன். நான் கேட்கிறேன், இந்த வாலிபர்களை பார்த்து உனது சகோதரி இப்படி வந்தால் நீ ஒத்துக்கொள்வாயா? ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தான் போத்திக்கிட்டு வரணும், நாங்க எப்படி வந்தாலும் பரவாயில்லைன்னு எங்க மார்க்கம் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சகோதரர்களே, உங்களுடைய ஆண் உறுப்புகளை, உங்களுடைய உடலை பணம் பிடித்து காட்டக்கூடிய அளவிற்கு இறுக்கமான ஆடைகளை ஆண்களும் உடுத்தக்கூடாது, தெரியுமா? ஆண்கள் உடுத்தக்கூடாது. எப்படி இறுக்கமான ஆடையை பெண் பார்த்தால், பெண்ணுக்கு பெண் அணிந்து வந்தால் ஆணுக்கு இச்சை ஏற்படுமோ, அப்படித்தான் ஆண் அணியும் போது ஒரு பெண்ணுக்கு நிலை ஏற்படும். விசாலமான ஆடையாக இருக்க வேண்டும். இந்த முஸ்லிம்கள் மாலிபர்கள் விடுத்தக்கூடிய இந்த பேண்ட் கலாச்சாரத்திலே அவன் சுண்ணத்தான முறையிலே, ஒழுக்கமான முறையிலே இஸ்திஞ்சா செய்ய முடியுமா? ஒரு பள்ளிக்கு சென்று ஒழுக்கமான முறையிலே அவனால் இஸ்திஞ்சா செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள், அந்த அளவிற்கு மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறதோ, எதுவும் அவனுக்கு புரிவதில்லை. என்ன போட்டுக் கொண்டு வருகிறான்? ஒருத்தன் டி ஷர்ட் போட்டுட்டு வர்றான், அந்த டிஷர்ட்ல பார்த்தா வர்ஷிப் இப்லீஸ் இருக்கு, வர்ஷிப் ஷைத்தான் இருக்கு. ஏதோ ஒரு டிஷர்ட் நல்லா இருக்குன்னு வாங்கி கடையில போட்டுட்டு வரா, பின்னாடி பார்த்தா வர்ஷிப் ஷைத்தான் இருக்கு, ஷைத்தானை வணங்குகின்ற இருக்கு. இன்னொருத்தன் டிஷர்ட் போட்டுட்டு வர்றான், அதுல பின்னாடி பார்த்தா சிலுவை அப்படியே இருக்கிறது. இப்படி எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி வாழ்ந்த இந்த மக்கள், இந்த கலாச்சார சீரழிவை பார்த்து வாழ்ந்த மக்கள், இப்படியெல்லாம் அவர்கள் நடப்பதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிப்பது கிடையாது. இதற்கு என்ன காரணம்? குர்ஆனோடு, இந்த மார்க்கத்தோடு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தூரம், குர்ஆனோடு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உறவு துண்டிப்பு, இது அவர்களை படுபாதாளத்திலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெண் இப்படி சீரழிகிறாள் என்றால், ஒரு ஆண் இப்படி சீரழிகிறான் என்று சொன்னால், அந்த ஆணை மட்டும் குற்றம் சொல்லாதீர்கள், அவனுடைய பெற்றோரை பாருங்கள், அவர்கள் எப்படி வளர்த்தார்கள். நீங்கள் எதை பார்ப்பீர்களோ, எதை ரசிப்பீர்களோ, அதை உங்களுடைய பிள்ளை பார்க்கும், அதை உங்களுடைய பிள்ளை ரசிக்கும். நீங்கள் எதை உங்களது வீடுகளிலே செய்கிறீர்களோ, அதை உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியிலே செய்யும். எதை நீங்கள் உங்கள் வீடுகளிலே செய்கிறீர்களோ, அதை உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியிலே செல்லும். உங்களை எப்படி பார்க்கிறார்களோ அப்படித்தான் அவர்கள் நடப்பார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமுதாயத்தில் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும், சமுதாயத்தில் இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். இன்று நாம் காபிர்களால் சூழப்பட்டு, மாற்று மத மக்களால் சதி செய்யப்பட்டு, அவர்களின் சதிவலைகளுக்கு பின்னால் அதனால் சூழப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் வேதத்தோடு, அல்லாஹுடைய மார்க்கத்தோடு நமது தொடர்பை திருப்பி கொண்டு வராத வரை இந்த சமுதாயத்திற்கு நாம் வெற்றியை, இந்த சமுதாயத்திற்கு நாம் கண்ணியத்தை கொடுக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன், இதனுடைய அருமையை பாருங்கள். இதைத்தான் சொல்லி ஆரம்பித்தேன். இந்த குர்ஆனை கற்றவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இக்ரா, வர்தகி, வரத்தில் ஓது, அழகாக ஓது, நிதானமாக ஓது. ஃபஇன்ன மன்ஸிலதக் இந்த ஆகிர் ஆயத்தின் தக்ரஹா, உனது இருப்பிடம் எங்கே தெரியுமா? அல்லாஹு அக்பர். உனது இருப்பிடம் எங்கே தெரியுமா? நீ எங்கே குர்ஆனை இறுதியாக ஓதி முடிப்பாயோ, அங்கேதான் உனது கடைசி இருப்பிடம் இருக்கும். குர்ஆனை நீ எங்கே ஓதி முடிப்பாயோ, அங்கேதான் உனது கடைசி இருப்பிடம் இருக்கும். குர்ஆனோடு இருக்க வேண்டிய தொடர்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள். நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? ரமதான் மாதம் வந்துவிட்டால் சிலர் குர்ஆனை பிரிப்பார்கள், திறப்பார்கள், கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுவார்கள், பிறகு மூடி அப்படியே கட்டி உயரமான அல்மாரியிலே வைத்து விடுவார்கள். பிறகு எப்போது குர்ஆன் ஞாபகம் வரும்? யாராவது வீட்டில் மௌத்தாயிட்டா ஞாபகம் வரும். அதுவும் இவர்களுக்கு ஓதக்கூட தெரியாது, இவர்களுக்கு ஓதக்கூட தெரியாது. அந்த பரிதாப நிலைத்தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம். அந்த 25வது அத்தியாயத்திலே 27-30 வரை உள்ள வசனங்களை உங்கள் வீடுகளுக்கு சென்று ஓதி பாருங்கள், படித்து பாருங்கள், புரிந்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் கொஞ்சம் கவனமா இங்க கேளுங்க. டீ கொடுத்தாலும் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வாங்கி குடிச்சுக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு, உங்களில் யாராவது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பினாலும் அப்புறம் நான் ஃபீஸ் போயிடும், எனக்கு ஓடாது பயான். அதனால எல்லாருடைய முகமும் என பார்த்துக்கிட்டு. இந்த சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம், 27-30 வரை உள்ள வசனங்கள். இந்த 30வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையின் ஒரு காட்சியை சொல்கிறான். நாளை மறுமையின் ஒரு காட்சியை நமது கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அது என்ன காட்சி தெரியுமா?
وقال الرسول يا رب وقال الرسول يا رب إن قوم اتخذوا هذا القرآن يا رب إن قوم اتخذوا هذا القرآن يا رب إن هذا القرآن مهجورا.
அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பேச்சு அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படாதோ, யாருடைய முறையீடு அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாதோ, யாருடைய சிபாரிசு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டே ஆகுமோ,
ஆஹா அஊது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். இப்ப ஷைத்தான் வந்து இந்த டீ வடிவத்தில் வந்துட்டு இருக்கான்.
அந்த அளவுக்கா சபுர் இல்ல நமக்கு, மொத்தா போயிட போற டீ குடிக்காம ஒரு மணி நேரத்தில்
எப்படி டீ வடிவத்தில் சுத்திக்கிட்டே இருக்கான் சைத்தான். இப்லீஸ் எந்த வடிவத்தில் இப்ப சுத்துறான்? அந்த டீ வடிவத்தில் சுத்திக்கிட்டே இருக்கான்.
ஏன்னா குரானை பத்தி சொல்லப்படுதுல, அது உள்ளத்துல போயிட்டு அவன் திருந்திட்டா யாருக்கு உதவாது? ஆஹா நம்ம கூட்டம் குறைஞ்சிருமே, ரஹ்மத் ஜுந்துல்லா ஹிஸ்புல்லா கூடி போயிடுமே, ஜுந்து ஷைத்தான் ஹிஸ்பு ஷைத்தான் குறைஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு டீ வடிவத்தில் உள்ளார வந்திருக்கிறான். இப்ப
இனிமே யாரும் டீ குடிக்க மாட்டாங்க ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும்
இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். யாருடைய சிபாரிசு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமோ, யாருடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படாதோ, யாருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமோ, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பார்கள், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் அவர்களை பார்ப்பான், அவர்களிடத்திலே கேட்பான், நபியே உமக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பற்றி சொல்லுங்கள், இந்த குர்ஆனை மக்களுக்கு போதித்தீர்களா, இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்தீர்களா, இந்த குர்ஆனோடு உங்களது உம்மத்து எப்படி நடந்து கொண்டது, இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை உரிமையை இந்த உம்மத்து கொடுத்ததா? கேவலமாக இருக்கிறது சகோதரர்களே, காலையில பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ற மக்கள் தான் இருக்கிறாங்க, மாலையில பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் செலவு செய்யறாங்க, மிச்ச நியூஸ் பாக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் செலவு செய்யறாங்க, அதுக்கு மேல அநாகரிகத்தை பாக்குறதுக்கு அளவு இல்லாம செலவு பண்றாங்க. ஆனா குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். குர்ஆனை பார்க்காத கண்களுக்கு பார்வை இருந்து என்ன பயன்? குர்ஆனை ஓதாத நாம் இருந்து என்ன பயன்? குர்ஆனை சிந்திக்காத அறிவுக்கு அறிவு இருந்து என்ன பயன்? அந்த அறிவுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் கொடுக்கப்பட்டது, படிக்க தெரியவில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். நாம் எங்கே இருக்கிறோம்? இன்று இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களை பாருங்கள், இதுல வேற நமக்கு பெருமை. நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லிமா. என்ன முஸ்லிமா? பரம்பரை முஸ்லிமா. அல்லாஹ் தூக்கி முதல்ல நரகத்துல போடுவான். என்ன பெருமை பேசினியா? பெருமை பேசியவன் எங்க இருப்பான்? யாரு மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, பெருமை பேசியவன் அந்த பெருமை என்ற அழுக்கு அவனுடைய உள்ளத்திலிருந்து கழுவப்படாத வரை அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். நாங்கெல்லாம் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோமா? ஏன்னா அவங்கெல்லாம் புதுசா வந்தவங்களா. அப்ப அபூபக்கர் ரதி அல்லாஹ்வான்ஹு எங்க இருந்து வந்தாங்க? அவங்க என்ன புதுசா பழசா? உமர் ரதி அல்லாஹ்வான்ஹு எங்க இருந்து வந்தார்கள்? அலி எங்கிருந்து வந்தார்கள்? அந்த தோழர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? நான் சொல்லுகிறேன், இந்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்கள், இந்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள், அவர்கள் ஈமானிலே உறுதி உள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த காலத்தினுடைய சஹாபாக்களுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் ஏன் தெரியுமா? சஹாபாக்களை போன்று குடும்பத்தை விட்டுவிட்டு சிலை வணக்க கலாச்சாரத்தை எதிர்த்து விட்டு அல்லாஹுவை பார்க்காமல் ரசூலை பார்க்காமல் வேதத்தை உண்மை என புரிந்து சுன்னாவை விளங்கி அவர்கள் தீனுக்கு வருகிறார்கள், அவர்கள் இஸ்லாமிற்கு வருகிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல எல்லாருமே முஸ்லிமானவங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசுக்கு தாடி இருக்கு, இவ்வளவு பெருசுக்கு தாடி இருக்கு, இவ்வளவு பெரிய தாடி இருக்கிறது. ஜும்மா பிரச்சாரத்திற்காக சென்றேன், 10 மணிக்கு வந்து ஜும்மா மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஊருடைய பள்ளியில விவசாயத்தை விட்டு விட்டு எப்பொழுது முஸ்லிமானார்களோ வெள்ளிக்கிழமை இபாதத்துக்கு என்று ஆக்கிவிட்டார்கள். ஆனா இந்த பரம்பரை பாய்க்கு வாங்க சொன்னதுக்கு பிறகு கூட கடையை கூட்டுறதுக்கு மனசு வரல. இவ்வளவு பரம்பரை முஸ்லீம் ஆகுங்கன்னா என்ன அடையாளம் இருக்கிறது இவர்களிடத்தில்? முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன அடையாளத்தை எஞ்சி வைத்திருக்கிறார்கள்? சரி வாங்க, எதற்கு எங்கிருந்து போன இத சூரத்துல் ஃபுர்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறையீடு வைப்பார்கள். அந்த முறையீட்டை சொல்லும் போது இந்த குர்ஆனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஹக்கை சொன்னேன். படிக்க தெரியவில்லை குர்ஆனை, அர்த்தம் தெரியவில்லை. நமது மஸ்ஜிதுகளிலே கண்டிப்பாக இமாம் அவர்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், கண்டிப்பாக ஆண்களுக்கு பெண்களுக்கு சிறியவர்களுக்கு அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப குர்ஆன் வகுப்பு நடத்தப்பட்டே ஆக வேண்டும். குர்ஆனுடைய வகுப்புகள், சூராக்கள், அத்தியாயங்கள், அவர் தலைப்பு வாரியாக பிரிக்கப்பட்டு ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள், ஈமானை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள், மறுமையை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் பாடதிட்டமாக அவர்களுக்கு வகுக்கப்பட்டு கண்டிப்பாக அந்த பாடத்திலே முஹல்லாவிலே உள்ள எல்லாரும் கலந்து கொண்டே ஆக வேண்டும். முஹல்லாவிலே உள்ள எல்லோரும் படித்து ஆக வேண்டும். என்ன வயதாக இருந்தாலும் சரி, இஷாவுக்கு பிறகு, மகரிபுக்கு பிறகு, லொஹருக்கு பிறகு, அசருக்கு பிறகு என்று அவரவர்களுடைய நேரத்துக்கு ஏற்ப ஆண்கள் பெண்கள் அந்த வகுப்பிலே அழகிய முறையில் கண்டிப்பாக தொடர்ந்து கலந்து கொண்டே ஆக வேண்டும். அப்போதுதான் கொஞ்சமாவது இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியும், குர்ஆனோடு தொடர்பு படுத்த முடியும். அதற்கு மார்க்க அறிஞர்கள் முன்வர வேண்டும், திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த மார்க்க அறிஞர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி நமது முஸ்லிம் மக்கள் குர்ஆனோடு அந்த கல்வியோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். சரி, மீண்டும் வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையீட்டை வைப்பார்கள். அல்லாஹ் கேட்கும் போது, குர்ஆனை பற்றி கேட்கும் போது ஒரு முறையீட்டை வைப்பார்கள். யாரை பற்றி முறையீடு இடுவார்கள் அந்த நேரத்திலே? யாரெல்லாம் குர்ஆனை மறந்து வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் குர்ஆனின் சட்டங்களை படிக்காமல் வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் குர்ஆனின் சட்டங்களை பின்பற்றாமல் வாழ்ந்தார்களோ, குர்ஆனின் சட்டங்களை ஏற்காமல் வாழ்ந்தார்களோ, குர்ஆனை ஓத தெரியாமல், அதை புரியாமல், அதன் சட்டங்களை பின்பற்றாமல் வாழ்ந்தார்களோ, அந்த மக்களை பற்றி குறிப்பாக நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். என்ன சொல்வார்கள்?
وقال الرسول يا رب.
رسول சொல்வார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்வார்? يا رب, என் இறைவா, என்னை படைத்து வளர்த்தவனே, என் இரட்சகனே,
இன்ன கௌமி,
எனது இந்த சமுதாயம்,
இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா,
இந்த குர்ஆனை, எனது இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை ஒதுக்கி வாழ்ந்தது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை மறந்து வாழ்ந்தது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை விட்டு தூரமாக வாழ்ந்தது. இத்தகது, எடுத்துக்கொண்டார்கள், ஆக்கி கொண்டார்கள் அல் குர்ஆன், இந்த குர்ஆனை. மஹ்ஜூரன், மஹ்ஜூர் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அரபியிலே, அரபியிலே மஹ்ஜூர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றார்கள், முஹாஜிர்கள் என்று சொல்வார்கள். என்ன அர்த்தம்? ஒன்றை விட்டு விட்டு வேறொன்றின் பக்கம் சென்று விடுவது. ஹிஜ்ரத் என்றால் என்ன? எல்லாம் கேட்கிறீங்களா, தூங்குறீங்களா, அல்லது போதுமா, நிறுத்திடலாமா, என்ன செய்யலாம்? சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன அஜர்த்து போயிட்டே இருக்கிறாரு, நிறுத்த மாட்டேங்கிறாரு, நேரம் ஆகிட்டே இருக்குது, எப்ப நிறுத்துவார்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இல்லை, இன்ஷா அல்லாஹ். ஹிஜ்ரத் என்றால் ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றின் பக்கம் செல்வது. தர்க்கு ஷைஇன் வத்திஹாபு இலா ஷைஇன் ஆகர், ஒன்றை மற்றொன்றுக்காக விடுவது. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவை மதினாவிற்காக விட்டார்கள், மக்காவை விட்டு விட்டு மதினாவிற்கு சென்றார்கள். அந்த சஹாபாக்கள் முஹாஜிர், மக்காவை விட்டு விட்டு மதினாவிற்கு சென்றார்கள். ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும் ஹஜர யஹ்ஜுரு, ஒன்றை விட்டு விட்டு செல்வது, ஒன்றை ஒதுக்கி விட்டு செல்வது, ஒன்றை புறக்கணித்து விட்டு செல்வது, ஒன்றை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்வது, ஒன்றை பிடிக்காமல் மற்றொன்றின் பக்கம் செல்வது, இதான் ஹிஜ்ரத். ஹஜர யஹ்ஜுரு ஹிஜ்ரன் வ ஹிஜ்ரதன். மஹ்ஜூர், உதாரணத்துக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் பழைய சாமான்கள் எல்லாம் கிடக்கும், பழைய சாமான்கள் எல்லாம் தூசி படிஞ்சு அழுக்கடைஞ்சு அப்படியே கிடக்கும். அந்த பொருள்களுக்கு எல்லாம் என்ன சொல்வார்கள்? அஷ்யா மஹ்ஜூரா, பயன்படுத்தப்படாமல், புழங்கப்படாமல், அதை பராமரிக்கப்படாமல், அதை சுத்தப்படுத்தப்படாமல், அதற்கு கவனிப்பு செலுத்தப்படாமல் அப்படியே கைவிடப்பட்ட பொருள்கள். வீட்டு கொல்ல பக்கத்தில் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும், இந்தியாவில் ரொம்ப கிடைக்கும், எங்க பார்த்தாலும் கிடைக்கும், இந்தியாவில் தெருவில் கிடக்கும், ரோட்டில் கிடக்கும், நிறைய பொருள்களை பார்த்தீங்கன்னு சொன்னா குப்பையை நிறைய சேர்த்து வைப்பாங்க. சில பேர் குப்பையை ஒதுக்கி எது தேவையோ அதை வைத்துக் கொண்டு தேவையில்லாத டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதுதானே, ஆனா ஆசை விடாது, சேர்த்து சேர்த்து வீட்டில் வச்சிருப்பாங்க. அதை அது ஒழுங்கா இருக்கும் போதே பயனுள்ள யாருக்காவது கொடுத்து பயன்பெறலாமா, ஆசை விடாத மோடி அப்படின்னு சேர்த்து சேர்த்து கடைசியில வச்சுட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கி கடைசியில எடைக்கு எடைக்கு பழைய எறும்பு கணக்கானதான் போடணும். அது யாருக்காவது பயன்படுத்துபவருக்கு கொடுத்தால் என்ன? ஒரு நீங்க புது ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்களா, பழைய ஃப்ரிட்ஜா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்களேன், அதை எதுக்கு விற்கணும்னு மனசு வருது. புதுசா நீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா பழைய வாஷிங் மிஷின் இருக்கா, ஒரு ஏழை வீட்டை தேடி போய் கொடுங்க, அதை ஒரு 500 வித்து அதுல ஒரு லாபத்தை பார்த்து அதை எப்படியாவது சேர்க்கலான்னு தான் பாக்குறாங்களே தவிர, ஒரு ஏழைக்கு தனது பொருளை அன்பளிப்பு செய்வோம் கொடுப்போம் என்ற மனப்பக்குவம் முஸ்லிம்களிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் இவர்களை மன்னிப்பானாக, திருத்துவானாக. சரி, திரும்ப வரும். மஹ்ஜூர் என்றால் அதற்குத்தான் சொல்லப்படும், எதற்கு? பயன்படுத்தப்படாமல், பராமரிக்கப்படாமல், உபயோகப்படுத்தப்படாமல், கண்காணிக்கப்படாமல், காக்கப்படாமல், தூரமாக ஒதுக்கப்பட்டு விடப்பட்ட ஒரு பொருளுக்கு மஹ்ஜூர் என்று சொல்வார்கள். இப்போது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை, யா அல்லாஹ், என் இறைவனே, எனது சமுதாயம் இந்த குர்ஆனை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை பராமரிக்காமல் விட்டுவிட்டது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை கண்காணிக்காமல் விட்டுவிட்டது, எனது இந்த சமுதாயம் குர்ஆனை வெறுத்து விட்டு வேறொன்றின் பக்கம் சென்று விட்டது. எந்த ஒன்றின் பக்கம் சென்றது? குர்ஆன் இனிக்கவில்லை. எது இனிக்கிறது? இசை இனிக்கிறது. நாகூர் அனிபா பாட்டா, என்னென்னமோ பாட்டு. முஸ்லிம்களுக்கு எங்கே இசை இருக்கிறது? இஸ்லாமிய இசையா? இதுல வேற கடை வச்சிருக்கிறாங்க, என்னங்க இஸ்லாமிய இசை. இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன் சகோதரர்களே, உங்களது முஹல்லாவிலே சினிமா சீடிகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், அவர்களிடத்தில் அன்பாக அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தை எடுத்து சொல்லுங்கள், ஒழுக்கத்தை எடுத்து சொல்லுங்கள், அவர்களுக்கு வேறு ஒரு வியாபாரத்திற்கு வழிகாட்டுங்கள். இல்லை, அவர்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை, அதில் அவர்கள் அடம்பிடித்து அதையே அவர்கள் தொடர்ந்தால் அதற்காக அவரை சமுதாயத்தை விட்டு விலக்கி வையுங்கள். எதற்காக அல்ல, 10 ரூபாய் சந்தா கொடுக்காதுக்காக வேண்டி கிடையாது. எதற்காக? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅ அல் ஃபாஹிஷது ஃபில்லதீன ஆமனு. சூரத்து 100 படித்து பாருங்கள். யார் மூமின்களுக்கு மத்தியிலே மானக்கேடான செயல்கள் பரவுவதை விரும்புகிறார்களோ, அதை பரப்புகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அவர்களுக்கு கடுமையான தண்டனை இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. முஸ்லிம்கள் குர்ஆனை விட்டுவிட்டு எதன் பக்கம் சென்றார்கள்? பாடலின் பக்கம் செல்கிறார்கள், கதை புத்தகங்களின் பக்கம் செல்கிறார்கள். வீடுகளிலே பார்த்தால், வீடுகளிலே பார்த்தால் அவர்களுடைய அந்த இருக்கைகள், சோஃபான்னு சொல்லுவாங்களே ஒன்னு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீபாய்ன்னு சொல்லுவாங்களே, அங்க என்ன இருக்கிறது முஸ்லிம் வீடுகளிலே? முஸ்லிம் வீடுகளிலே அங்கே என்ன இருக்கிறது? குர்ஆன் புத்தகம் இருக்கிறதா? சஹீஹுல் புகாரி இருக்கிறதா? ஹதீஸ் புத்தகம் இருக்கிறதா? நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய புத்தகம் இருக்கிறதா? நான் என்ன சொல்கிறேன், நியூஸ் பேப்பர்களை கூட என் பெற்றோர்களே வீட்டுக்கு எடுத்து வராதீர்கள், அதில் இருக்கக்கூடிய ஆபாசங்க படங்கள் போதுமானது உங்கள் பிள்ளைகளை சீரழிப்பதற்கு. அங்கேயே படிச்சுட்டு டிஷ்யூ பேப்பரை தொடச்சு போற மாதிரி தூக்கி போட்டு வந்துருங்க, அதை விட்டு 4 காசு சம்பாதிப்போடு பார்க்காதீங்க, சமுதாயம் கெட்டுவிடும், பிள்ளைகள் கெட்டு விடுவார்கள். அப்படி வாங்கி அவசியமா வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் எந்த பத்திரிகையில் ஆபாச படங்கள் இல்லையோ அந்த பத்திரிகைகளை தேடி வாங்குங்கள். பிறகு அதிலே ஏதாவது படம் உள்ள பக்கம் இருந்தாலும் அதை கிழித்து தூர எரிந்து விட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வாருங்கள். என்னங்க இருக்குது வீட்டுக்குள்ளார? அதுல சொல்ற, நான் பேர் சொல்ல மாட்டேன், தேவையும் கிடையாது. முடிக்கணுமா? அஜரத்து வந்தோடனே பயமா இருக்கு, முடிக்க சொல்ல போறாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய அந்த புத்தகங்கள் எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க, 10 ரூபா 20 ரூபா 50 ரூபான்னு சொல்லி அவ்வளவு அசிங்கங்கள் அனாச்சாரங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். ஒட்டுமொத்த சீரழிவை நோக்கி அந்த பத்திரிகைகள் சமுதாயத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றன. அதுதான் வீட்டுக்குள்ளா இருக்குது. இப்ப குரான் எங்க இருக்கு? குரான் எங்க இருக்கு? அதான் நல்ல பட்டு துணியில போட்டு இறுக்கி கட்டி மேல வச்சிருக்கிறாங்க. எங்க வச்சிருக்கிறாங்க? குரான நல்லா சும்மா வச்சா கூட எடுத்துருவாங்க, நல்ல கவர்ல போட்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு அந்த கயிறு இருக்கும், அப்படியே சுத்துன்னு சுத்திடுவாங்க. அது பக்கத்துல இருந்தா சீக்கிரமா எடுத்துருவாங்கன்னு மேல தூக்கி வச்சிருப்பாங்க. எங்க தூக்கி? அலுமாரியில, மேலறையில். அது நம்ம காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு கண்ணியமா குரான் எல்லாத்துக்கும் மேல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அது நோக்கம் மாறி போய்விட்டது. அங்க கொண்டு போய் வச்சிருவாங்க. வேற என்னங்க கைக்கு எட்டுற மாதிரி இருக்கும்? வீட்டுக்கு போனா படிக்கிற மாதிரி என்ன இருக்கும்? வீட்டுக்கு போனா பாக்குற மாதிரி என்ன இருக்கும்? எதை பார்த்தால் ஈமான் போகுமோ, எதை பார்த்தால் தக்வா போகுமோ, எதை பார்ப்பது பாவமாக எழுதப்படுமோ, எதை படிப்பது பாவமாக எழுதப்படுமோ, அதுதான் மேசைகளுக்கு மத்தியில் இருக்கிறது. எதை விட்டு எதன் பக்கம் சென்றார்கள், எதை வெறுத்து எதை நேசித்தார்கள், எதை புறக்கணித்து எதை பின்பற்றினார்கள், எதை கையில் எடுத்தார்கள் பாருங்கள். நான் கேட்கிறேன், எத்தனை முஸ்லிம் மக்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குர்ஆன் பிரதி, குர்ஆன் தமிழாக்க பிரதி, அல்லது வேறு எந்த மொழி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மொழியின் மொழியாக்கம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வைத்திருக்கிறீர்களா? பயணம் சென்றால் அதைத்தான் முதலிலே வைப்போம், வெளியிலே சென்றால் அதைத்தான் எடுத்துச் செல்வோம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி பிரதியும், அதை படிக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அறிஞர்களிடத்திலே கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பு காகிதமும் ஒரு குறிப்பு பெண்ணும் உங்களிடத்தில் எப்போதும் உங்களோட இருக்கிறதா? இப்போது என்ன சொல்வீர்கள்? குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்வீர்களா? குர்ஆனை நேசிக்கிறோம் என்று சொல்வீர்களா? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. மறுமையிலே நமது தூதர் யாருடைய சிபாரிசை அந்த நேரத்தில் எதிர்பார்த்திருப்போமோ, நபிமார்கள் எதிர்பார்த்திருப்பார்கள், அவர்களுடைய சிபாரிசு இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்கிறார்கள், அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. நபி அவர்கள் முதலிலே அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி விசாரணையை தொடங்குவார்கள். அதற்கு பிறகுதான் மக்கள் நிம்மதி அடைவார்கள். அதற்கு பிறகுதான் மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பிறக்கும், மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அந்த நபி குர்ஆனை வைத்து நமக்கு எதிராக சாட்சிக்கு வந்துவிட்டால், நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே வழக்கு தொடுத்து விட்டால், அல்லாஹ் என்னையும் உங்களையும் ரட்சிப்பானாக, என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். அப்படி என்ன நமக்கு வேலை வந்துவிட்டது? 24 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிடம் கூட குர்ஆனுக்கு கொடுக்க முடியாமல், குர்ஆனை சிந்திக்க முடியாமல். சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? ஒரு ஊரிலே ஒரு பட்டியல் போடுங்கள், ஒரு கணக்கு எடுங்கள். மஸ்ஜிதை சுற்றி குர்ஆனை முழுமையாக ஒரு ஆலிமிடத்திலே கற்றவர்கள் உச்சரிப்போடு, ஒன்று. இரண்டாவது, தர்ஜமாவை சரியான முறையிலே படித்தவர்கள், அது ஒரு ஆசிரியரிடத்திலோ அல்லது தானாகவோ படித்து அதனுடைய சந்தேகங்களை தெரிந்து கொண்டவர்கள். ஒரு முறையாவது குர்ஆனுடைய தர்ஜமாவை ஒரு முஸ்லிம் படித்திருக்க வேண்டாம். ரப்பு பேசுகிறான் என்று சொல்கிறோம், பேசுகிறான் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் என்னோடு பேசுகிறான். கட்டளை வரும்போது, ஏவல் வரும்போது, விளக்கல் வரும்போது அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிறான். யா ஐயுஹல் இன்சான், யாரை பார்த்து அழைக்கிறான்? கழுதையை பார்த்து அழைக்கிறான், மாட்டை பார்த்து அழைக்கிறான். யா ஐயுஹல் இன்சான், மனிதனே என்று நம்மை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். யா ஐயுஹன் நாஸ், மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்கள், யா ஐயுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அழகிய அறிவுரை வந்திருக்கிறது. மக்களே, உங்கள் உள்ளங்களின் நோய்களை நீக்கக்கூடிய நோய் நிவாரணம் வந்திருக்கிறது. யா ஐயுஹன்னாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மின் ரப்பிக்கும்
வன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா.
மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்திருக்கிறது, அத்தாட்சி வந்திருக்கிறது, தெளிவான ஒளியை உங்களுக்கு நாம் விளக்கி இறக்கி கொடுத்திருக்கிறோம். தெளிவான ஒளியை நாம் உங்களுக்கு இறக்கி கொடுத்திருக்கிறோம்.
இந்த முஸ்லிம் பிள்ளைகளை பாருங்கள். ஒரு நேரத்தில் ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது, அநேகமா பிளஸ் டூ படிக்கிற மாணவனா இருக்கும், சம்மர் கிளாஸ். அப்ப அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, ஜீசஸ், ஹூ இஸ் த ஜீசஸ்? ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு சொல்லாம அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய, ஆங்கிலர்கள் சொல்லக்கூடிய அந்த பேரை சொல்லி எப்படி அவனுடைய விழிப்புணர்வு இருக்கிறது, ஜீசஸ் என்றால் யார் என்று கேட்டவன ரொம்ப அழகா பதில் சொல்றான். எப்படி? சன் ஆஃப் காட். எப்படி சொல்கிறான்? கடவுளின் மகன் என்று சொல்கிறான். முஸ்லிம், முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்தவன், முஸ்லிம் தாய் தந்தைக்கு பிறந்தவன், முஸ்லிம்களுடைய வீட்டிலே உண்டு தின்னவன். என்ன சொல்கிறான்? ஐசா நபி யார் என்று கேட்டால், ஏன், அவன் படித்தது அங்கே, அவனுக்கு சொல்லப்பட்டது அங்கே. சூரத்துல் இஹ்லாசுடைய அர்த்தம் கூட அவனுடைய தாய் தந்தை அவனுக்கு போதிக்காத அளவுக்கு அருகதையற்றவர்களாக இருந்தார்கள். தந்தை சம்பாதிப்பு சம்பாதிப்பு, பணம் பணம் என்று வெளியே செல்ல தாய் நல்லா சமைச்சு போட்டு, அம்மா புள்ள மெலிஞ்சு போச்சுமா, புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போட்டு சரியா சாப்பிடலமா, சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, உடலை வளர்த்து வளர்த்து துங்க வச்சு துங்க வச்சு அறிவு மங்கி போச்சு, நாய் போச்சு. யாரை பார்த்தாலும், எந்த பெற்றோரை பார்த்தாலும் சரி, பெரும்பாலும் பிள்ளைகளின் உணவு விஷயத்தில் மட்டும்தான் அதிக கவனம் செலுத்துகிறார்களே தவிர, அறிவை குறித்து, ஒழுக்கத்தை குறித்து, சிந்தனையை குறித்து அதிகம் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. இல்லா மாஷால்லா, எங்கேயாவது சிலர் இருக்கலாம், அல்லாஹ் அவர்களை போன்று நம்மையும் ஆக்குவானாக. என்ன கவலை? காலையில எந்திரிச்சோனையம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்லா சாப்பிட்டுட்டு போ. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே, அம்மா பள்ளிக்கூடத்துல இவ்வளவு நேரம் இருந்து சரியா சாப்பிட்டுருக்க மாட்டிய, நல்லா சாப்பிடு. மூக்கு பிடிக்க சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவன் படிப்பானா, என்ன செய்வான்? இங்க இருந்து நல்லா சாப்பிட்டு போனா அங்க போய் என்ன செய்வான்? காலையிலேயே நல்லா முட்டையும் வெண்ணையும் நெய்யும் போட்டு நல்ல குஸ்காவையும் மட்டன் சல்லாவையும் பிரட்டி கொடுத்தா பள்ளிக்கூடத்துல போய் அவன் படிப்பானா? முடியுமா? என்னடா இவன் வந்து தண்ணிக்குள்ளார முங்கின மாதிரி முங்கிட்டு இருக்கானு பார்த்தா அஜர்த்தி தூங்கிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து வந்தா இங்க வீட்டுக்கு, வீட்டுக்கு வந்தவனே நல்லா துண்ணு துண்ணு சொன்ன நல்ல வயிறு புடைச்ச தின்னவன என்ன செய்வான்? அப்புறம் இங்கேயும் தூங்க வேண்டியதான். கடைசியில் எப்படியாவது முக்கி முனகி எப்படியாவது எது தப்பிச்சு அவன் பிளஸ் டூ வரைக்கும் வந்துட்டா அவனுக்கு இருக்கிற மார்க்கை பார்த்தா எந்த நல்ல காலேஜ்லயும் இடம் கிடைக்காது. அதுக்கப்புறமா 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா ஏதாவது கொடுத்து, ஏதாவது வீணா போன காலேஜில் அவனுக்கு இடம் வாங்கி கொடுத்து கடைசியில் அதையும் படிக்காம உருப்பிடாம வந்து நிற்க வேண்டியதான். அப்புறம் என்ன? அதான் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஒரு விசாவை பார்த்து அனுப்புங்க, ஒரு டிரைவர் வேலை அல்லது ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒன்று படிக்க சொல்லி. இப்படித்தான் சமுதாயத்திலே பெரும்பாலான மக்கள். ஆனால் அல்ஹம்துலில்லா, இந்த கன்னியாகுமரியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இங்க படித்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று. யாரும் கோச்சிக்காதீங்க, இதை இங்கே உள்ள நிலைமை பற்றி சொல்கிறேன் என்று, பொதுவான ஒரு சமூக நிலையை சொல்கிறேன். இந்த ஊரில் அதிகமான மக்கள் நல்லா படிச்சுட்டு இந்திய அரசாங்கத்திலையும் சரி வெளிநாட்டிலையும் நல்ல முறையில் இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் பொதுவான முஸ்லிம் சமுதாயத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இப்ப திரும்ப போவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? முறையிடுவார்கள். யாரிடத்திலே முறையிடுகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், எனது இந்த சமுதாயம் குர்ஆனை விட்டு விட்டது அல்லாஹ், குர்ஆனை ஒதுக்கி விட்டது அல்லாஹ், குர்ஆனை மறந்து விட்டது அல்லாஹ், குர்ஆனை விட்டு விட்டு வேறொன்றின் பக்கம் சென்று விட்டது அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால், இந்த குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சியாக நின்று விட்டால், கொஞ்சம் நினைத்து பாருங்கள், உள்ளம் நடுங்கி பாருங்கள், என் சமுதாய மக்களே, நாளை மறுமையில் என்ன நடக்கும் என்று. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த குர்ஆன் நமக்கு ஒரு ஒளி விளக்கு, நமக்கு நேர் வழி. இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதீ அக்வம், நமக்கு நேரான பாதையை காட்டுகிறது, நீதத்தை போதிக்கிறது, ஒழுக்கத்தை போதிக்கிறது. மன பிரச்சனையா, குர்ஆனை ஓதுங்கள், அதிலே தெளிவு இருக்கிறது. மன நெருக்கடியா, குர்ஆனை ஓதுங்கள், அதிலே தெளிவு இருக்கிறது. உங்களுக்கு வறுமை நெருக்கடியா, குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன், அருள் செய்யப்பட்ட பரக்கத்துள்ள வேதம் இது, பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. சோம்பேறியா, சுறுசுறுப்பாக மாறுவதற்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது.
மன சிக்கலா தீர்வு குர்ஆன் சொல்லுகிறது. எதிலே என்ன பிரச்சனை குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒட்டகங்களை மேய்ப்பதற்கு அழைத்து சென்றால், இட்டு சென்றால், அது திரும்ப வரும்போது எத்தனை ஒட்டகத்தை எடுத்து சென்றோம் என்று கணக்கிட்டு அதை பாதுகாப்பாக கொண்டு வர முடியவில்லை என்ற காரணத்தால் தந்தையால் நீ எல்லாம் உருப்பிடுற ஒரு பிள்ளையா என்று கேட்கப்பட்ட உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு வ அர்தாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, எப்படி மாறினார்கள், எப்படி மாறினார்கள். உலக வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், எந்த சீர்திருத்த சிந்தனைவாதி வந்தாலும், எந்த அரசியல்வாதி வந்தாலும், உமரை போன்று ஆட்சி அமைக்க யாராலும் முடியாது. ஆட்சி நேர்மையாக நீளமாக அமைய வேண்டுமா, உமரின் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று மேலை நாட்டு மக்கள் ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், எந்த அளவு அவர்களுடைய சிந்தனை அறிவு ஞானம் இந்த குர்ஆனால் வளர்ந்திருந்ததை யோசித்து பாருங்கள். அரபு நாட்டிலே, அரபு நாட்டிலே அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் சண்டை சச்சரவுகளும் கேவலமான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரபுகளை மனிதர்களில் புனிதமானவர்களாக, வழிகெட்டவர்களை நேர்வழியின் கலங்கரை விளக்கங்களாக, நாகரிகமற்றவர்களை இவர்களை போன்று ஒரு நாகரிகம் இருக்குமா என்று உலக மக்களால் போற்றுகின்ற அளவிற்கு இவர்களா இவர்களை ஆட்சி செய்யவே முடியாது, அந்த அளவிற்கு இவர்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட மக்களை பார்த்து இவர்கள் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று உலகம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அந்த அரபுகள் சஹாபாக்களாக, அஸ்ஹாபு ரசூலாக மாறினார்கள் என்றால், எதன் மூலமாக மாறினார்கள், குர்ஆனின் மூலமாக மாறினார்கள், அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமாக மாறினார்கள். அந்த வேதம் அவர்களை சீர்படுத்தியது, அவர்களை சிறப்பாக்கியது, அவர்களை நேர்படுத்தியது, அவர்களை ஒழுங்குபடுத்தியது. சகோதரர்களை, ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களை, இது போன்ற ஒரு முயற்சி செய்யப்பட்டு, இதற்கு இவ்வளவு பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டு, பல மனிதர்கள் இரவு பகலாக உழைத்து இதை இங்கே நடத்துகிறார்கள் என்றால், நான் முதலிலே அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக துவா செய்து கொள்கிறேன், அல்லாஹ் அவர்களுடைய எண்ணத்தை இஹ்லாஸாக ஆக்கி வைக்கட்டும், அவர்களுடைய முயற்சியை நேரான பாதையிலே ஆக்கி வைக்கட்டும். பிறகு என் அன்பிற்குரிய சமுதாய மக்களுக்கு சொல்கிறேன், இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்துவதற்கு, பிள்ளைகளின் உள்ளங்களிலே குர்ஆனின் ஆசையை உருவாக்குவதற்கு, விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கி வரும்போது அதை பார்த்து மகிழ்கின்ற பெற்றோர்கள் இப்போது மாறி குர்ஆன் போட்டியிலே பரிசு பெற்று வரும்போது, என் பிள்ளை குர்ஆன் போட்டியிலே பங்கெடுத்தான், என் பிள்ளை குர்ஆன் போட்டியிலே பரிசு வாங்கினான் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய, இதை கொண்டு பெருமைப்படக்கூடிய மக்களாக, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். உமர் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெருமைப்பட வேண்டுமா, நீங்கள் மகிழ்ச்சி பட வேண்டுமா, குர்ஆனை கொண்டு பெருமைப்படுங்கள், எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அந்த ஒரு நிலைக்கு நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومن العمل ما تبلغنا به جنتك. يا الله பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய இரையச்சத்தை கொடு. يا الله சோதனைகளை இலகுவாக்கக்கூடிய இறை நம்பிக்கையை கொடு. யா அல்லாஹ் சொர்க்கம் வரை சென்று சேர்க்கக்கூடிய நல்ல அமல்களை எங்களுக்கு கொடு என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் வேண்டி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.